أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا لن يدخل الجنة إلا من كان هودا أو نصارى تلك أمانيهم قل هاتوا برهانكم إن كنتم صادقين. بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى يكون هبا تبعا لما جئت به. صدق رسول الله صلى الله عليه وسلم. وفي حديث آخر: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. நெறிநிலை திரியா மரண் மதமிருந்து நெடுநிலம் எங்கனும் பறந்து துறவரம் தவறி இல்லறம் மடிந்து சுடரிலா மனையது போல குறைபடும் காலம் இருளனும் குப்ரின் புலமறு தரணி விளக்க மறுவிழா நெடுந்த முழுமதி போல அவதரித்த அன்னலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் இமாம்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக என்று இறை இடத்தில் முறையோடும் நிறையோடும் சிறந்தாழ்த்தி கரமேந்தி பிரார்த்தித்தவனாக இந்த அருமையான தொடர் சொற்பொழிவுக்கு தலைமையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த சமூகத்தின் கண்களின் இமைகளை போன்ற உலமா பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்திருக்கிற ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வரலாற்றில், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நாம் எடுத்துக்காட்டி நாம் நம்முடைய வாழ்க்கையை அதில் உரசி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான சந்தர்ப்பம், ஒரு அற்புதமான வாய்ப்பு, அருள் இறங்குகிற மஜ்லிஸ், அல்லாஹ்வால் பேசப்படுகிற மஜ்லிஸ், ரஹ்மத்திற்கு உரித்தான மஜ்லிஸ், பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன். சத்திய தூதர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லுகிற போது அழகாக சொன்னார்கள், இதஜ்தமா கௌமும் பைத்தின் மின் புயூத்தில்லா, இதஜ்தமா கௌமும் பைத்தின் மின் புயூத்தில்லா, யத்லூன கிதாபல்லாஹ் வ யதஆரஃபூன ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்ஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்ஹுமுல் மலாஇகா வ தக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்த. இந்த உலகம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக, மண்ணுக்கடியில் உள்ள மண்ணாக ஒன்றாகுகிற காலம் வரையில் இந்த உலகத்தின் இந்த பூப்பந்தின் மீது எங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய திருவேசகங்கள் திருவசனங்கள் வாசிக்கப்படுகிறதோ, பெருமானாருடைய முபாரக்கான வார்த்தைகள் பேசப்படுகிறதோ, வரலாறுகள் சொல்லப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரசூல்லா ஒரு ஸ்லைடு ஷோ போட்டு காட்டுறாங்க. நமக்கெல்லாம் அதிகமா பேச்சு விளங்குறத விட பார்வைகள் ரொம்ப லேசா புரியும். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, போன வாரம் நான் வராம இருந்ததுக்கு காரணம் அதற்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அன்றைய தினத்திலே திடீரென்று கல்லூரியிலே ஒரு கருத்தரங்கு ஒரு செமினார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, நிர்பந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். அதில் வந்திருந்த ஒரு பேராசிரியர் சொன்னார், காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, ரீசன்ட் ரிசல்ட்ஸ் தற்போதுள்ள ஆய்வுகள் சொல்லுகிறது மாணவர்களுக்கு மோனோட்டோனியஸ் லெசன், ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து வாத்தியார் பேசிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னா பசங்கள்லாம் தூங்கிடுவான். ஏன்னா இது அன்னைக்கு வந்த பாடம் அல்ல, அது தொட்டிலில் படித்த பாடம், தொட்டிலில் படித்த பாடம். ஒரு அறிஞர் அழகா சொன்னார், ஏன் தொட்டில தாளாட்டு பாடினோம்னா பிள்ளையெல்லாம் தூங்கிருது, அந்த மெட்டு அழகா இருக்கு, நல்ல பாடல்கள் இருக்கு. அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு, அந்த 6-7 வரையும் அந்த அம்மா திரும்ப திரும்ப படிச்ச உடனே கடுப்பாகி போய் இதை தவிர வேற ஒரு பலாவும் தெரியாது இருக்கு இந்த அம்மாவுக்கு, இதை கேட்கறதுக்கு அல்லாம நம்ம தூங்கிடலான்னு அந்த புள்ள தூங்கிருந்தான். இப்ப இது இவனுக்கு கண்டினியூ ஆகி ஸ்கூலு காலேஜ்னு வருது. அப்ப அவர் சொல்றாரு, 83 விழுக்காடு சதவிகிதம் மனிதனுக்கு பார்வையால் மட்டுமே விளங்குகிறது. ஒரு ஷோ அப்படி காட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அது உள்ள போய் நல்லா உட்காந்துக்கும், அதை ஒரு மணி நேரம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் கூட விளங்காது. அப்போ அதான் இன்னைக்கு சொல்றாங்க, சின்ன பிள்ளையில இந்த சுட்டி டிவி, அந்த டிவி, இந்த டிவி, அந்த அம்மாவுக்கு எப்படியாவது நேரம் போனா சரி, அதை தூக்கி முன்னாடி உட்கார வச்சுட்டு அதை போட்டு விட்டு எல்லாம் அந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்கு, எந்த டிஸ்டர்பும் பண்றது இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதனுடைய பாதிப்புகளை சொல்லுகிறார்கள், ஒரு நேரத்தில் இந்த பிள்ளைங்க எல்லாம் நியூரோட்டிக் ஆயிடும், அடிக்ஷன், சில விஷயங்களை உடனுக்குடன் மாற்றுகிற, எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க தெரியாத ஒரு சமூகம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. ஏன்னா இது சுத்திக்கிட்டே இருக்கான், நடந்துகிட்டே இருக்குங்களா, அந்த பிள்ளையும் நம்ம இப்ப என்ன செய்யறோம், சாப்பிட போறோம், நம்ம இப்ப என்ன செய்யறோம், பேக்க மாட்டிட்டோம், இப்படின்னே போகுது. என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இந்த சமூகம் நியூரோட்டிக்கா மாறும், சில விதமான நரம்பு பிரச்சனைகளும், அடுத்து எந்த விஷயத்திலையுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஒரு பொருளை வாங்கி கொடுத்த உடனே, உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு முந்தைய தலைமுறை இப்ப அண்ணனுடைய காலத்துல நம்மளுடைய சின்ன வயசுல சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டுல அவ்வளவு பெரிய சண்டை நடக்கும். அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டா அதை டெய்லி தொடச்சு, அதை வந்து அப்படியே ஓட்டி, அதுல ஒரு கண்ணாடியை பொருத்தி, அதுல ஒரு ரப்பரை மாட்டி விட்டு, அதுல அதை மாடி, அந்த பையன் படுகிற சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு அவர் டெய்லி ரவுண்ட் அடிக்கும் போதெல்லாம் சந்தோஷம். இன்னைக்கு பையன் பைக் வாங்கி கொடுத்த உடனே அடுத்து சொல்றான், எப்பதான் கார் வாங்க போற, இல்ல அவன் சொல்றான் எங்க அப்பனுக்கு கார் வாங்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மொபைல் வாங்கி கொடுத்தோடனே எப்பதான் ஐபேட் வாங்கி கொடுப்பாங்க, ஐபோன் எப்ப வாங்கி தருவ, இது விட்ட உடனே அடுத்தது என்ன, இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்திற்கு வழிவகுக்கும் என்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கடமை. வெறும் கேஜெட்டுகள் மட்டும், கேஜெட்ஸ் அந்த சாதனங்கள் மட்டும் ஒரு குழந்தையை உருவாக்கி விடாது, அது கிழித்து விடும் என்றும் சொல்லுகிறார்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மான் இடையில ஒரு கவிதை எழுதியிருந்தார், கவிக்கு அப்துல் ரஹ்மான், அது குழந்தைகள் தினத்தன்னைக்கு எழுதப்பட்ட கவிதை. அதில் அவர் சொல்கிறார், புத்தகங்களே ஜாக்கிரதையாக இருங்கள், புத்தகங்களே ஜாக்கிரதையாக இருங்கள், எங்களுடைய குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். புள்ள புக்க கிழிக்கிறது இல்ல, புக்கு புள்ளையே கிழிக்குது. விளங்கணும், அவங்களுக்கு விளங்கும். அந்த நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அல்லாஹ் யாருக்கு என்றைக்கு பேச நாடி இருக்கிறானோ, நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஏத்தா இன்னைக்கு வரலன்னு, கால சூழ்நிலை இன்னைக்கு வர வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு வர முடியல, நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்கோம், வி ஆர் பக்கா, இட் இஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், வமா அஸாபக்கும் மின் முஸீபா இல்லா மின் கப்லி அன் நப்ரஹா. இங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையுமே நடப்பதற்கு முன்னே நாம் எழுதி வைத்து விட்டோம். இது ஒண்ணும் புதுசு இல்லை, நடக்கிறது தான் நடக்கும். மூணு நேரத்தில் பயான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், நல்லா கவனமா கேளுங்க. மூணு நேரத்தில் பயான் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா. ஒன்னாவது, ஜனாதா தொழுவ வச்சு முடிச்ச உடனே இல்ல கபிரிஸ்தான்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்த உடனே அப்ப பயான் பண்ணோம்னா ரொம்ப அலர்ட்டா கேட்போம். ஏன்னா அஜர்த்து பேசுறது தெரியாது, அவர் வாய்ப்புறா கபிரிஸ்தான் மாதிரியே இருக்கு. இப்ப தானே ஒருத்தனை கொண்டு போய் போட்டோம், பொய்யா சத்தியமா என்ன நான் பேசவே மாட்டேன், தப்பா செய்யவே மாட்டேன். ஏன் அவர் சொல்லல, அவர் நினைக்கும் போதெல்லாம் கபிரிஸ்தான் திறந்து திறந்து மூடும். மாப்பிள்ள பாத்தியா இப்ப அது மாதிரி, இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், மகரிப் தொழு வர்ற வரையும் குழியை பார்த்துட்டு வந்திருக்கோம் எல்லாருமே, இவங்க குழியில திறந்து வைக்கிறது வரையும் பார்த்துட்டு ரெடியா அதே மனோநிலையோட இங்க வந்திருக்கோம். இப்ப எதை சொன்னாலுமே எடுக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது ஒன்னாவது சொல்லுவாங்க, இது மரணத்தை பார்த்து விட்டு வந்தவுடன் கேட்கிற பயம். ரெண்டாவது, ஏதாவது நோய் வந்த உடனே கேட்கக்கூடிய பயம், ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சு அப்ப யாராவது சொன்னா கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம இனிமேட்டு எதுவுமே செய்யக்கூடாது, அந்த நோய் கொஞ்சம் போனோன்னா மாறிடும், கபிரிஸ்தானை விட்டு நாலடி எடுத்து வச்சோம்னா மாறிடும், அதான் உண்மை. அப்ப அந்த எஃபெக்டிவா இந்த நேரத்திலே இன்றைக்கு கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹ் நம்மை தந்த ஒரு வாய்ப்பு, அதுவும் அதற்கு ஒரு நல்ல தலைப்பை தந்திருக்காங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கும் நம்முடைய போக்கும். நான் அதுக்கிட்டே கேட்டேன், எனக்கே இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணத்தையும் சொன்னார். அன்னைக்கு இதுல அடமங்குடியில அன்னை அப்துல் ரஹ்மானுடைய மதரசால நீங்க பேசின செய்தி வந்து நல்லா இருந்தது, அதனாலதான் இந்த தலைப்பை உங்களுக்கு நம்ம கொடுத்தோம். சரி, வாழ்க்கைக்கு ஏற்ற தலைப்பு என்கிற காரணத்தினால் காலத்தினுடைய சூழ்நிலை கருதி சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக விளங்க வேண்டும் என்கிற ஒரு நிலையோடு இந்த செய்தியை முன்னெடுக்கலாம். அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போகணும், ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போகணும், நமக்கெல்லாம் போகணும்னு ஆசை. அது சொர்க்கத்துக்கு போகணும்னா அவனுக்கு வேண்டிய தகுதி என்ன, யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம், இன்டராக்ஷன் மாதிரி. ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன தகுதி வேணும், என்ன இருக்கு, மூமினா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும். ஒரு மனுஷன் எப்ப முஸ்லீமா இருக்கானோ அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஒருத்தர் முஸ்லீமா இல்ல, ஒருத்தன் முஸ்லீமா இல்ல, அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப இஸ்லாமியர்கள் சொல்லுகிற செய்தி என்ன, ஒருத்தர் முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவான், முஸ்லீம் இல்ல அவனுக்கும் சொர்க்கம் இல்ல. குர்ஆன் நல்ல ஒரு இடத்துல சொல்றான், ஒரு அழகான செய்தி அது. நம்மோடு சமகாலத்தில் வாழுகிற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லுகிற செய்தியை குறித்து குர்ஆன் பேசுகிறது. وَقَالُوا لَنْ يَدْخُلَ الْجَنَّةَ إِلَّا مَنْ كَانَ هُودًا أَوْ نَصَارَى. குர்ஆன் பேசுகிறது. இந்த இடத்தில் நம்மோடு வாழுகிற கிறிஸ்தவர்களை பற்றி இறைவன் சொல்லுகிறார், قَالُوا لَنْ يَدْخُلَ الْجَنَّةَ إِلَّا مَنْ كَانَ هُودًا أَوْ نَصَارَى. There is only one qualification for the paradise. It should be a Christian or a Jew. நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும், நீங்க ஒன்னு யகூதியா இருக்கணும் இல்லைன்னா நசராவா இருக்கணும். ஒன்னாவது கிறித்தவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் யகூதியாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம சொல்றதுக்கு இவங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப நான் பேசுகிற செய்தி கத்தி மேல் நடக்கிற செய்தி. எதை விளையாடுத்தனமோ நம்ம பாட்டு கதை சொல்லிட்டு போவதெல்லாம் இங்க வரல. கொடுத்த வாய்ப்புகள் மிகச்சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். கத்தி மேல் நடக்கிற செய்தி இது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த செய்தி, இது நம்முடைய பிலீஃப் சிஸ்டம், நம்முடைய ஈமானை ஒட்டிய செய்தி. ஒரு முஸ்லீம் சொல்லுகிறார், ஈமான் இருந்தா ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போவான். அவன் முஸ்லீமா இருந்தார். ஒரு யகூதி சொல்லுகிறார், யகூதியா இருந்தா சொர்க்கத்துக்கு போவோம். ஒரு கிறிஸ்தவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவராக இருந்தால் சொர்க்கத்துக்கு போலாம். இப்ப யாரு சொல்றது உண்மை? இதுல யாரு சொல்றது பொய்? இப்ப குர்ஆன் சொல்லுகிற அந்த மேற்கோள்களும் வசனங்களும் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவான், லன் தர்தா அன்கல் யஹூது வலன் நசாரா. இன்றைக்கு 2016 இன்னவர் நியூ ஜெனரேஷன். இப்ப இந்த புதுதாக சில வார்த்தைகள் காயம் பண்ணப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நியூ வேர்ல்ட், நியூ ஜெனரேஷன். இப்ப கூட இந்த டிமானிட்டைசேஷன், பண மாற்றத்திற்காக வேண்டி செய்திகள் சொல்லப்பட்டவுடன் புதிய இந்தியா. நல்ல கவனிக்கணும், நான் வானத்திற்கு மேலோ பூமிக்கு கீழோ உள்ள செய்திகளை பற்றி பேசவில்லை. உங்களோடு வாழுகிற இன்றைய தினத்திலே நிதர்சனமாக இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாத சகோதரர்களும் நாம் சந்திக்கிற நம்முடைய சந்ததிகள் சந்திக்க போகிற பிரச்சனைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த புதிதாக காயம் பண்ணப்பட்டிருந்த வேர்ல்ட், The New World Order என்று சொல்லுகிறார்கள். புதிய ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி, புதிய ஒரு உலகை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்ன உலகம்? அது என்ன உலகம்? அது எப்படிப்பட்ட உலகம்? ரொம்ப நீண்ட உதாரணங்கள் தேவையில்லை, சின்ன சின்ன உதாரணங்கள். சமீப காலமாக உள்ள பிள்ளைங்கள்ட்ட நீ என்னப்பா விரும்பி சாப்பிடுவான்னு கேளுங்களேன். இப்ப உள்ள நம்மளுடைய நியூ ஜென் இந்த பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு? என்ன பிடிக்கும்? ஆமா, புரோட்டா பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? இல்ல டக்குன பிடிக்கிற மேகி பிடிக்கும், குர்குரே பிடிக்கும், அடுத்து பீஸா பிடிக்கும், பர்கர் பிடிக்கும். அதை வாயில் அமைக்கிறதுக்குள்ள இந்த ரெண்டும் உடஞ்சு போயிடும். போது அதை அமைக்க அப்படி திங்கிறதுல அந்த பிள்ளைய படுற சந்தோஷமும் இந்த பீஸான்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றான், அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் காலேஜ்ல வேலை பார்க்கிறவர், அவர் அதை சாப்பிட்டேன்னு அதை அந்த பில்ல வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அந்த பீஸாவையும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுற வாட்ஸ்அப்ல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு விடுற. என்னையான்னு கேட்டா, நான் வந்து பீஸா. It is the identity of youth. நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நான் பீஸா திங்கணும். பீஸாவா அப்படின்னா சிச்சி, அது என்ன சாப்பிடணும்? நே இருக்க நே, நீ எவ்வளா நீ 2016 இருக்கியா இல்ல 80 இருக்கியா? ஓடுறா நீ அப்படின்னா அந்த பீஸாவை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம வீட்டுல பூவாக்கள் தோசை சுடுறது மாதிரி சுட்டு அது கொஞ்சம் மூக்கு சளி சிந்துறது மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் பீஸா. பர்கர் நல்ல வாயில அமுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுறோம். ஏன் சாப்பிடுறோம்? அல்லது நான் புள்ள கேட்ட உடனே ஏன் வாங்கி கொடுக்கிறோம்? என்னைக்காவது யோசிச்சமா? இது நம்முடைய உணவு கலாச்சாரமா? இல்ல இல்ல. நம்ம வாக்கும் போக்கும் போது முதல் நாம் தெரிய வேண்டிய விஷயம் நாம் யார், நாம் யார். சுயத்தை ஆராய வேண்டிய கட்டத்தில் இன்றைய இஸ்லாமிய சமூகம் இந்தியாவிலே வாழுகிறது. நாம் யார், எங்கிருந்து வந்தோம்? இவன் இங்க ஒண்ணிக்கு ஒருத்தன் சொல்றான் பாகிஸ்தானுக்கு ஓடுறாங்கடா, பாகிஸ்தான் ஓ சவுதிக்கு ஓடுறாங்கடா. அரை நாள் நம்மளால சவுதியில் இருக்க முடியாது, கால் நாள் பாகிஸ்தான்ல இருக்க முடியாது. அவருடைய குணம், அவருடைய உணவு, அவருடைய ஆடை, அவருடைய மொழி எதுவும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப நம்ம யாரு? Whom we are? நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் தெரியல. இதெல்லாம் இது பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எந்த விதமான சந்தர்ப்பங்கள் தரப்படுவதில்லை. சந்தர்ப்பம் தட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. என்னத்தையோ ஒன்று சொல்றாரியா? அப்போ நான் பீஸா சாப்பிடுகிறேன், என்னுடைய ஆடை கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. லெக்கின்ஸ்ங்கனா இப்படி ஒரு ஆடை கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தில் இல்லை. இன்னைக்குள்ள நியூ ஜெனரேஷன் பசங்க போடக்கூடிய ஆடைகள், இன்னைக்கு வந்து அந்த பேண்ட் ஒண்ணு போறானே, என்ன பேண்ட் அது? ஜீன்ஸ் பேண்ட் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அதுக்கு ஒரு இது எங்கிருந்து உருவாக்கின்னு வரலாறு போட்டிருந்தா, ஐரோப்பால அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்கால சுரங்க தொழிலாளர்கள் ஒரே பேண்டை ஒரு ஒரு மாசத்துக்கு போடுறதுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டது. ஜீன்ஸ் நம்மால் போடுறான். அதையும் பெருமையா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னான், சார் எனக்கு இது வந்து சிரமமே இல்லை சார், ஜீன்ஸை வாங்கினதுல இருந்து இதுவரையும் துவைக்கவே இல்லை சார். என்ன பெரிய கண்டுபிடிப்பு! ஏதோ பனி இஸ்ராயல் காலத்தில் அல்லாஹ் கொடுத்தது மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டான். இன்றைக்கு இருக்கிற யூதர்களுக்கு அல்லாஹ் முத்தாலா ஒரு பெரிய ஒரு உலகத்தினுடைய ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுருந்தான். ஹதீஸுகளிலே வருகிறது, அவர்களுடைய ஆடை அழுக்காம ஆகாது. வளர வளர ஆடையும் சேர்ந்து வளரும். இப்படி எங்கேயாவது யாருக்காவது நியமத்தை கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இதையெல்லாம் அனுபவிச்சவன் தான் இன்றைய புதிய யூதர்கள், இவர்களுடைய மூதாதையர்கள். இது ரெண்டாவது உணவு கலாச்சாரம் ஒண்ணு. அடுத்து ஆடை கலாச்சாரம், அடுத்து சிந்தனை ரீதியான கலாச்சாரம். எது என்ன கிடைச்சதோ உடனே இன்னைக்கு அதை வந்து பாஸ் அவுட் பண்றது, உடனே தள்ளுறது. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்து 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 என்ன, அடுத்து என்ன, இது அனுபவிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் சிந்தனை எதுவும் கிடையாது. அடுத்து அடுத்து கபரு தாண்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போனா கடைசியில் எங்க போய் முடியும் அந்த சமூகம்? போன வாரம் போட்டிருந்தான் குறுக்குறைய தன்ன ஒரு ஒரு பிளஸ் டூ பையன் மோக்கா போயிட்டான், எல்லாருக்கும் ஆட்சியில் வந்து அடுத்து அடுத்து. அப்போ இன்னைக்குள்ள கேஜெட்ஸ் செய்தி நேற்று வந்துச்சு, வர்றதுக்கு முன்னாடியே பரபரப்பா சேர்த்து போயிட்டாங்க, அது சொல்றதுல ஒரு சந்தோஷம். அடுத்து அவ்வளவுதான். அப்ப நாளை காலையில் பார்த்தா அடுத்து வேற என்னடா புதுசு, இதெல்லாம் வேண்டாம். அதான் போயிட்டானே. ஒரு மோசமான கலாச்சாரத்தை நோக்கி நகர்வு. இது எங்கேந்து இன்ஜெக்ட் ஆச்சு? இப்படி ஒரு சிந்தனை எங்கேந்து வந்துச்சு? இது ஏன் இப்படி உள்ள வருது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் உண்டு. நாம் உண்ணுகிற உணவிலும், நாம் உடுத்துகிற உடையிலும், நம்முடைய போங்கான சிந்திப்பிலும் இன்னொருவருடைய தாக்கம் எப்படி ஏற்படுத்துகிறது, ஏன் ஏற்படுத்துகிறார்கள்? இதற்கு பின்னே இருப்பவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கும் பார்த்திருப்போம், முழுக்க முழுக்க யூதர்கள். எனக்கு பிஸா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தவனே அவன் தான், எனக்கு பர்கர் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தவனே அவன் தான். அதுல என்ன ஒரு பெரிய விதிவிலக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் லேட்டு, துபாயில ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நேஷனலைசேஷன் புதுசா பண்ணா கொண்டு வர்றான். அங்க உள்ள நாட்டுக்காரன அதிகமா வேலை கேட்டுக்கணும்னு அதுக்கு ஒரு அரபிய பொறுப்பா போட்டிருக்கான். அந்த அம்மா கூட எனக்கும் அந்த அம்மாவுக்கும் தகவல் பரிமாற்றங்கள் நடக்க வேண்டும். எத்தனை பேரை நீங்க வேலைக்கு எடுக்கிறீங்க நான் சொல்லணும். இப்ப நம்ம அடிக்கடி ஆபீஸ்க்கு வருவாங்க, நான் அவங்க ஆபீஸ்க்கு போவேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பேசிட்டே இருக்கும்போது, என்ன டீ குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்களா காபி குடிக்கிறீங்களான்னு அந்த அம்மா சொல்லுச்சு. நான் சும்மா இருக்காம என்ன சொன்னேன், انا اريد ان اشوف هذا شاي بغير الحليب حليب அப்படின்னேன். எனக்கு சுலைமானி வேணும்ன்னு. உடனே அந்த அம்மா என்ன பார்த்துட்டு கேக்குது, சூ ஃாதர் இந்த ஹிந்தி வல்லா அறிவிய இந்தியன் எதுக்கு? நான் சுலைமானி கேட்ட உடனே அறிவிய இந்தியனா? நான் அப்பே எனக்கு என்ன முட்டாத்தனமான கேள்வின்னு. உடனே அந்த அம்மா அடுத்த பதில் சொல்லுது, நாங்கள்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு உயரத்துல போயிட்டோம் பாத்தியா, அரபுகள் பூராமே காலையில் எந்திரிச்சோம்னா பர்கர் தான் திங்கிறோம், பீஸா தான் சாப்பிடுறோம். நாங்க உலகத்தினுடைய அந்த ஓட்டத்தோடு கலந்து விட்டோம். ஆனா இந்தியர்களான உங்களுக்கு இட்லி வடை தோசை இதை விட்டா வேற எதுவுமே திங்க தெரியாது. எப்படி விளங்கி வச்சிருக்கா பாருங்க நம்மள. நமக்கு இட்லியை விட்டா வேற, அது உண்மைதான், சோறு திங்காம ஒரு நாள் இருந்தா செத்து போயிரு வேண்டுமா நம்மால். சில பேர் நைட்டு சாப்பிடாம படுத்துட்டான், எப்படா காலையில விடிங்க சோத்த திங்கலாம், இருக்காது இருக்க அதுக்கு அதை திங்கிறத பெருமையா சொல்றான். அத இந்த 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 மனோநிலைய 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லி தருகிறார். என்ன சொல்லி தரா? குர்ஆன் சொல்லுகிறது, வலன் தர்பா அங்கல் யஹூது வலன் நசாரா, யூதர்களும் கிறித்தவர்களும் முஸ்லிமாகிய நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள், உங்களுடைய உணவுகள் ஆடைகள் கலாச்சாரங்கள், உங்களுடைய சிந்தனை முறை வரை நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். வலன் தர்பா, அப்படி இல்லைன்னா அவன் பொருந்திக்கவே மாட்டான். They are disappointed. குர்ஆன் சொல்லுகிறது, They are disappointed. அவர்கள் உங்களை பொருட்டாக கருத மாட்டார்கள், பொருந்தவே மாட்டான். பம்பர், நீ வந்து ரொம்ப பழைய காலத்தில் இருக்க, முட்டாப்பை இருக்க. இன்னைக்கு சொல்றான்ல, இந்த பொது சிவில் சட்டம் வந்த பின்னாடி இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லப்படுகிற அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப பின்னாடி நாங்கள்லாம் ரெவல்யூஷன் கொண்டு வந்துட்டோம், ரீஃபார்ம் பண்ணிட்டோம். சதி என்கிற அந்த ஒரு வழக்கம் எங்களிடத்தில் இருந்தது. கணவனோடு சேர்ந்து அந்த மனைவியும் புலிக்குள்ளே தள்ளப்படுவார், எரிக்கப்படுவார். ஆனா இன்னைக்கு நாங்க அதை ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், அதை மாத்திக்கிட்டோம், நாங்க செஞ்சிட்டோம். நீ மூத்தலாக்குங்கிற, தலாக் 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 நான் காலியாயிருங்கிற, என்னடா முட்டாப்பயல்களா இருக்க, இப்படி ஒண்ணு ஒன்னையா சொல்றான். இப்படி ஒண்ணு ஒண்ணு இப்ப அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியது நிறைய இருக்கு. தம்பி, இந்திய கான்ஸ்டிடியூஷனல் லா, இன்றைக்கு இருக்கிற பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது முதல்வரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ அல்லது நாடை ஆளுவதற்காக வேண்டி பாலிசிகளை சட்டங்களை உருவாக்குகிற நாடாளுமன்றமோ நினைத்தாலும் எங்களுடைய மார்க்கத்தை மாற்ற முடியாது. அது மட்டுமல்ல, நாங்க பாய்களா ஒன்னா சேர்ந்து ஒரு டெல்லியில ஒரு மீட்டிங் போட்டு எல்லா அஜர்த்துமாரையும் கூப்பிடுறா, என்னடா இப்படி இருக்காங்க, மாத்திக்கலாம்னா மாத்த முடியாது, நீ மாறி போயிடலாம். அல்லாஹ்வினுடைய சட்டங்கள் என்றைக்கு பூமியிலே இறக்கப்பட்டதோ, அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் எந்த சட்டத்தை உலகத்திலே ஜாரியாக்கினார்களோ, குர்ஆன் சொல்லுகிறது எந்த பயனுக்கும் மாற்றுறதுக்கு உரிமை இல்லை. ஈவன் ஹி இஸ் எ முஸ்லிம், நான் அத்தாரிட்டி, நான் பெரிய ஆலிம்சான் சொன்னாலும் அவர் இதுல கை வைக்க முடியாது, அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டு வாங்க. நாங்களே நினைத்தாலும் மாற்ற முடியாத சட்டத்தை நான் மாத்தி தர்றேங்க, இது என்ன 50 ரூபாய் பணம் மாத்துறதா? நம்ம மாத்த முடியாட்டி மச்சாண்டை கொடுத்து மாத்திக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னு பேங்க்ல போட்டு அப்படி வேலையாது. அல்லாஹ் இங்க கேட்கிறான், வலன் தரதா அங்கல் யஹூது வலன் நசாரா, பொறுத்துக்கவே மாட்டான். உன் சட்டையை கலட்டுவான், உன் பேண்டை கலட்டுவான், உன்னுடைய புர்காவை கலட்டுவான், ஆடை கலாச்சாரங்களை மாற்றுவான், உன்னுடைய சிந்தனையை மாற்றுவான், உன்னுடைய உணவை மாற்றுவான், எல்லாத்தையும் மாற்றுவான். Until you follow their religion. அது வழிக்கு நீ வந்தா வரல, உன்னை விட மாட்டான். சரி, இப்ப மேல நம்ம நான் சொன்ன மாதிரி கேள்வி கேட்டனே, யூதர்கள் எல்லாம் யூதர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போலாம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போலாம், முஸ்லீம் ஆகிய நாம் சொல்லுகிறோம் முஸ்லீம்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போலாம், நம்மோடு வாழுகிற மாற்று மத சகோதரர்கள் எங்களுடைய வழியை பின்பற்றியவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போலாம். இப்ப இதுல எது உண்மை அல்லது கேட்டா என்ன சொல்றது, இல்ல நம்ம நினைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தம் இந்த எண்ணம் சரியா, நாம் நினைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த எண்ணம் சரியா? ஒரு தடவை நம்மளை நாமளே சுய பரிசோதனை பண்ணிக்கொள்வதற்குரிய நேரம். குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது இல்ல இல்ல, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை, யார் சுவனத்திற்கு போவா என்று முடிவு செய்வது அல்லாஹ்வினுடைய வேலை. அவன் எப்படி முடிவு செய்வான்? குர்ஆன் சொல்லுகிறது யகூதியும் சுவனத்திற்குள்ளே போகுவான், கிறிஸ்தவனும் சுவனத்திற்குள்ளே போகுவான், முஸ்லிமும் சுவனத்திற்குள்ளே போகுவான். ஒரு முஸ்லிம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை அதுதான், அப்படிதான் நம்பணும். நாம இவெல்லாம் போமாட்டோம், இவெல்லாம் எத்தனிக்கல் குரூப், கீழ் ஜாதியினர் அல்லது நமக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லாதவர்கள், சொல்லுவதற்கு உரிமை இல்லை, சொல்லுவதற்கு உரிமை இல்லை. அல்லாஹ் சொல்லுகிற வழியை மட்டுமே நாம் சொல்லக்கூடியவர்கள். ஏன் இதை சொல்றேன்னா, நான் அந்த படித்த வசனத்திலே அல்லாஹ் மீண்டும் பேசுகிறார், நான் யாரை சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆக்குவேன், யார் உள்ளே போவார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறார். என்ன இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போறதுங்கிறது ஏதோ பிளாட் வாங்கி போறது மாதிரி ஆயிடுச்சு. சொர்க்கத்துக்கு போறது ஏதோ பள்ளியாசலுக்கு பக்கத்துல பிளாட் விக்கிது வாங்கி போட்டுங்கிற மாதிரி. எவ்வாறு நீ அங்க இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, இங்க வந்துருங்கிறான். ஏ அவன் சொல்றான் நீ அவன்கிட்ட இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, இங்க வந்துருங்கிறான். இவன் சொல்றான் நீ பூரா காப்பிருங்கிறான். இவனை பார்த்து அவன் சொல்றான் நீ பூரா காப்பீர் பெய, உன் தொழுவ கூடாது, உன் வாங்க கூடாது, ஒண்ணுமே கூடாது. அதனாலதானே இவ்வளவு சண்டி சிரித்து நிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துல வந்து நிற்பதற்கு காரணம் என்ன? ஒரு சகோதரர் ஒரு நடுநிலையான சிந்தனையாளர் என்ற வந்து கேட்டாரு, அங்க பாங்க சொல்ற போது நீங்க ஏன் பயான நிப்பாட்டுறது இல்ல, பாங்க தானே சொல்றாங்க. நான் சொல்லியிருந்தேன் அதை நம்பி இருந்தா இங்க இருந்திருப்பாங்களே, அதை நம்பி இருந்தா இங்க இருந்திருப்பானே, அதை நம்பலையே. அது அங்க மண்டையில விளங்காத இங்க விளங்கணுமா? அங்க புரியாது, நீ புரிஞ்சுக்கணும், நான் புரிய மாட்டேன். புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்பேன்னா என்ன விளங்கு? ஒருத்தர் வந்து கேட்டதுனால சொல்றேன் இத. அப்போ அந்த சிந்தனைக்கு போயிருந்தால் பேச்சே வந்திருக்காரு. அப்ப அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உலகத்திலேயே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த வேதம் இருக்கிறது, இது காட்டுகிற அற்புதமான வழியை தவிர வேறு அறிவுங்கிறத இல்ல. நான் ஏற்கனவே போன பயானில் சொன்னது மாதிரி எனக்கு ஒரு நினைவு, ஆஸ்திரேலியால குண்டு வெடிச்சப்ப அது பரபரப்பாக பல இடங்களில் பேசப்பட்டது, பல இடங்களில் குர்ஆன்கள் எரிக்கப்பட்டன, குறிப்பா அமெரிக்கால குர்ஆன் எரிச்சான், ஆஸ்திரேலியால குண்டு வெடிச்ச உடனே உடனே மகாதீர் மலேசியாவினுடைய பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஆப்பிரிக்கால இதுல குண்டு வெடிச்சிச்சு ஐரோப்பால, அல்லாஹ்வினுடைய திருவேதமான குர்ஆன்களை பல இடத்தில் எரிக்கிறார்கள், ஐரோப்பால எரிக்கிறான், அமெரிக்கால எரிக்கிறான், எங்கெல்லாம் தேவையோ எல்லா இடத்துல எரிக்கிறான், இவன் தான் டெரர் அப்படிங்கிறான். சகோதரர்களை ஒன்றை நினைத்து பாருங்கள், ஈரானுக்கு மேலேயும் ஈராக்குக்கு மேலேயும் விமானங்கள் பறந்து விமானங்களில் உள்ள குண்டுகளை அப்படியே திறந்து மழையாக அங்கே கொட்டிய போதும் கூட எந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியனும் பைபிளை எரிக்கவில்லை, எந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியனும் ஈசா அலை இஸ்லாம் ஜீசஸினுடைய சட்டையை கலட்டி படம் போடல இல்ல. அழகா எழுதியிருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அறிவுள்ள சமூகம், இறைவனால் வழி நடத்தப்படுகிற சமூகம், இன்றைக்கு பெருமானாரை குறித்து எப்படி தப்பாக சொன்னால் வீரம் கொண்டு எழுதுகிறோமோ அது மாதிரி ஜீசஸ தப்பா சொன்னா நம்ம தான் எதிர்ப்போம். அவங்க சும்மா படுத்துக்கிடறாங்க. இன்றைக்கு தௌராத்தை பற்றியோ இஞ்சியலை பற்றியோ தப்பா பேசினா நம்ம தான் எதிர்த்து நிற்போம். ஏன்? எனக்கு தௌராத்தும் ஒன்று, இஞ்சியிலும் ஒன்று, குர்ஆனும் ஒன்று. என்னுடைய பெருமானார் எந்த இடத்தில் என்னுடைய மனதில் இருக்கிறார்களோ அதே இடத்தில் தான் ஜீசஸும் இருக்கிறார். அவர் ஒரு நபி, அதுல எந்த இஸ்லாமியனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இருந்தால் அவர் ஈமான் கொண்டவராக இருக்க முடியாது. நான் ஈமான் கொள்றேன்னா நான் எல்லா நபிமார்களையும் நம்புகிறேன், எல்லா வேதங்களையும் நான் நம்புகிறேன். இந்த இடத்துல அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொன்னான், நல்ல கேளுங்க, அந்த யகூதிகளும் அந்த கிறிஸ்தவர்களும் நசாராக்களும் சொல்லுகிறார்கள், சுவர்க்கத்திற்குள்ளே எங்களை தவிர யாரும் நுழைய முடியாது. அவங்களுக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு நம்பிக்கை, நாங்கள் தான் அல்லாஹ்வினுடைய மக்கள். யூதர்கள் குர்ஆனிலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அதை சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள். இது யார்கிட்ட பேசினா, நம்மள்ட்ட இன்னைக்கு பேசுற வார்த்தை அல்ல, பெருமானார் காலத்தில் பேசினார்கள். உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே உண்மையிலே நீங்க என் மேல அல்லாஹ் மேல அவங்க எல்லாம் பிரியம் வச்சிருந்தாங்கன்னா நான் ஒரு ரிக்வஸ்ட் சொன்னேன்னு சொல்லுங்க. அது என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு சொன்னா, தமன்னா உல் மௌத இன் குன்தும் சாதிகீன், எங்களுக்கு அல்லாஹ் தான் பெருசுன்னா அவங்கள மௌத் ஆகுறதுக்கு ஆசைப்பட சொல்லுங்க, சாவுரியாடான்னு கேளுங்க. ஆயிரம் வருடம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இன்றைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் பெசிலிட்டிஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிளாப்ளா என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இந்த வாழ்வதற்காக வேண்டி அவர்களுடைய சிந்தனையில் உதித்தவை. எப்படியாவது வாழ்ந்துடணும், ஆயிரம் வருஷம் இருக்கணும், எந்த நோயும் வரக்கூடாது, மெடிசினா எந்த ஆபரேஷனா என்ன கருவி வேணும் எல்லாத்தையும் கொண்டாட கண்டுபிடிப்போம். ஏன் அல்ல திரும்ப சொல்றான், ஏன் மௌத்தா போயிட்டானா அல்லாட்ட மாட்டிக்குவோம், அல்லா நம்மளை கேள்வி கேட்டுருவான். ஆனா ஒரு முஸ்லிமுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை அல்ல, என் வாழ்வும் மரணமும் இறைவனுக்கு, நான் வாழ்ந்தாலும் ஜெயமே, நான் மௌத்தா போனாலும் ஜெயமே, இங்கு இருக்கே எவ்வளவு சந்தோஷம் எனக்குண்டோ, என் இறைவனை சந்திப்பதில் முழுக்க முழுக்க நாங்கள் சந்தோஷமானவர்கள். சஹாபாக்களை அல்லாஹ் சொல்ல சொல்லுவார், அழகாக சொல்லுவார்கள், நாங்கள் வாழ்க்கையை எப்படி விரும்புகிறோமோ, எங்களுடைய வாழ்க்கையில் மதுவை எப்படி விரும்பினோமோ, அதே போன்று நாங்கள் மரணத்தை விரும்புவார்கள். அந்த பிளட் தான் இன்னைக்கு எங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. சொந்தக்காரர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, ஆதாரம் இருந்தா தர சொல்லு. ஆதாரம் தான் கொண்டாங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தில்க அமானி யூகும், இது அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய மேலெண்ணம், எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறது சகஜமான செய்தி. ஆனா உண்டானா இல்ல, உண்டான சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லா, பலா அவர்கள் ஆசைப்படுவது போன்று இல்லை. மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லா, யார் இறைவனுக்கென்று தன்னுடைய முகத்தை அல்லாஹுவின் பக்கம் திருப்பி கொண்டார்களோ, அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாடிட்டான். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இதுல அல்லாஹு தஆலா முஸ்லிம் தான் சொர்க்கத்துக்கு போவான்லாம் நிப்பாட்டல, அல்லாஹுவின் பக்கம் திரும்பியவர்கள் அவ்வளவுதான். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த யகூதி நசாராக்கள் இருந்தார்களோ அவர்கள் சுவனவாதிகள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த நபியை நம்பி இருந்தார்களோ அவர்களெல்லாம் சுவனவாசிகள். இறைவன் ஒருவன் என்கிற அந்த செய்தியின் பக்கம் யாரெல்லாம் இதுவரை திரும்பினார்களோ, நம்ம சொல்ல முடியாது யூ ஆர் நாட் எலிஜிபிள், நமக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன இஸ்லாம் என்பதே அறிவின் மீது நிற்கிற மார்க்கம், அறிவின் மீது நிற்கிற மார்க்கம். எல்லா கடமைகளுக்குமே அறிவு கண்டிப்பான கடமை. நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا رَسُولُ اللَّهِ ஐ பிலீவ் இன் த அல்லாஹ் அண்ட் இஸ் ரசூல் அப்படின்னு நான் சொல்றேன்னா முதல்ல எனக்கு அல்லாஹ்னா யாரு ரசூல்னா யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். நான் முதல்ல அதை உள்வாங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும், அப்புறம் சொல்லணும். தொழுக எனக்கு அறிவு வேணும். ஆக்கிலன் பாலிகா, தொழுக யாரு கடமை? ஆக்கிலன் பாலிகா, ஒரு மனுஷன் அறிவாளியா இருக்கிற வரையும் தான் தொழுக கடமை. ஒருத்தனுக்கு திடீர்னு அவனுடைய புத்தி பேதளிச்சிருச்சு, தொழுக கடமை இல்லை. என்னைக்கு அதுல இருந்து அவர் ரெக்கவர் ஆகிறாரோ அது வரைக்கும் அவருக்கு தொழுக கடமை இல்லை. அல்ல அந்த தொழுகைகளை பற்றி கேட்க மாட்டான். மார்க்கம் சொல்லுகிறது அறிவு அடிப்படை. சொல்லிட்டு அல்லாஹுக்கென்று யார் தன்னுடைய படைத்தவன் என்ற நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சோனவார்கள். ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமானாரும் குர்ஆனும் வந்த பின்னால் ஃபஹுவ முஹ்ஸின், ஃபஹுவ முஹ்ஸின், அவர் பெருமானாரை நம்ப வேண்டும், அவர் பெருமானாரை நம்ப வேண்டும். சாதாரண படைப்பாக இருந்தார். இப்ப நம்மளை மாதிரி ஒரு பப்ளிக் நம்பியார், நபிமார்களுடைய விஷயத்தில் அப்படி இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுவார், இது அகதல்லாஹு, இது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم لا تؤمنون به ولا تنصرونه قال أأقررتم قال أأقررتم قال أأقررتم وأخذتم على ذلك مصري நபிமார்களே, இந்த உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால், மனித உருவாக ஆக்குவதற்கு முன்னால், ரூஹுனுடைய காலத்திலே இருக்கிற போது நபிமார்களை கூட்டி நான் ஒரு சத்திய பிரமாணம் வாங்கினேன். குர்ஆன் சொல்லுகிறது, இது அகதல்லாஹும் நபியீன, இது அகதல்லாஹும் மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, உங்களை நான் நபிமார்களாக தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலே, உங்களை இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை ஓதுகிற புருஷர்களாக அனுப்புகிற போது உங்களுக்கு நான் வேதத்தை கொடுத்து நீங்கள் தான் நபி என்று பிரகடனப்படுத்தி நீங்கள் உலகத்திலே போய் அல்லாஹுவை தொழுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மூசாவோ ஈசாவோ இப்ராஹிமோ ஆதமோ யூசுஃப் நீங்கள் சொல்லுகிற போது, அதற்கு முன்னே நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதியை தர வேண்டும். உங்களுக்கு பின்னே ஒரு நபி வர இருக்கிறார், அந்த நபிக்கு பெயர் முகம்மத். அந்த நபிக்கு நான் வேதத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு விஐபியாக நான் அனுப்ப இருக்கிறேன். அந்த நபியை நீங்க நம்புறீங்களான்னு கேட்டான். இது யாருக்கு கேட்ட கேள்வி? நபிமார்களுக்கு கேட்ட கேள்வி. இட் இஸ் நாட் ஃபார் பப்ளிக். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அக்ரர்தும் அக்ரர்தும், ஆர் யூ டேக் ஓர், ஆர் யூ அக்செப்டட், அந்த நபியை நாங்கள் ஒத்துக்குவோம், அந்த வேதத்தை பின்பற்றுவோம் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால் உங்களை நான் நபியா ஒத்துக்குவேன். இல்ல நான் ஒத்துக்க முடியாது முகமது ரசூல் இல்லாத அப்படின்னு ஒரு நபி சொல்லி இருந்தா, யூ ஆர் நாட் நபி. போல்டா குர்ஆன் சொல்லுகிறது, நபிமார்களுக்கே இந்த கதை. இன்னைக்கு பெருமானாரை பத்தி பேசினோன்னு இன்னத்தை பேசிட்டான். சவுதியினுடைய பத்து இப்ப தான் கண்ணுக்கெல்லாம் தெரியும். சவுதி முஃப்தி, கிராண்ட் முஃப்தி சொல்லிட்டாரு, அந்த ஆள் தெளிவா சொல்லியிருக்கான், பர்த்டே கூடாது. அதான் நம்ம எல்லாமே சொல்றோமே, பர்த்டே கூடாது, கேக் வெட்டுறது கூடாது, டான்ஸ் ஆடுறது கூடாது. இங்க கேக் வெட்டினானா இல்ல டான்ஸ் ஆடினானா, என்ன ஒரு மௌட்டிகத்தனமான குட்டாத்தனமான ஒரு அதை உள்வாங்குதல். பர்த்டே கூடாதுங்கிறதுக்கு யாருக்கு தான் வித்தியாசம் இருக்கு? இங்க டான்ஸ் நடக்குதா இல்ல லைட் மியூசிக் போட்டிருக்கானா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு நடக்குதா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பேசுறதுக்கு என்ன கொலக்கட்ட வேண்டி கிடக்கு? அவர் கிராண்ட் முக்தியா இருந்தா நமக்கு என்ன, அல்லது கீழே கிரண்ட் தர முக்தியா இருந்தா நமக்கு என்ன, போய் தொடர வேண்டியதுதான். அது ஒரு ஆதாரம், ஒரு அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றது மத்ததெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. அதே கிராண்ட் முக்தி பள்ளியார்கள் மக்கால இருபது ரக்காய் தொழில், அப்ப அவர் கிராண்ட் முக்தி இல்ல, கொஞ்சம் கிராண்ட் கம்மியாயிருக்கு அந்த முக்திக்கு. இப்ப எது முக்திய முடிவு பண்ணுது? அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹுவை உங்களுடைய பார்வை நோக்கி இருக்க வேண்டும். வமன் அஸ்லம வஜ்ஹுஹு லில்லாஹ், அல்லாஹ்வை பாக்கணும். வஹுவ முஹ்ஸின், நடை போடும் போது பெருமானாருடைய நடை போட வேண்டும். ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சொர்க்கத்திற்கு போறதற்கு ஒரே வழி, நீ யாரா இருந்தாலும் சரி, உன் பார்வை இறைவனை நோக்கி. ஒமன் அஸ்லம பலாமன் அஸ்லம வஜ்ஹஹூ லில்லாஹ், தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். உன்னுடைய நபியோ உன்னுடைய நடையோ பெருமானாரின் நடையாக இருக்க வேண்டும், பெருமானாரின் நடையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஃபலஹு அஜ்ருஹு இந்த ரப்பி, ஃபலஹு அஜ்ருஹு இந்த ரப்பி. இந்த இடத்தில் விளக்கம் எழுதுகிற உலமா பெருமக்கள் அழகாக எழுதுகிறார்கள். இப்படி நம்ம நம்புறது இருக்கே, ஏதோ போற போக்குல புறம்போக்குத்தனமான நம்பிக்கை அல்ல. பள்ளியாசல்ல நோட்டீஸ் கொடுக்கறாங்க ஏதோ ஒண்ணு, நம்ம என்ன செய்வோம்? பள்ளியாசல்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாங்க, வெளியே நின்று ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாரு, வாங்கி இப்படி பார்த்துட்டு அல்ல என்ன எழுதிருக்கலாம் தெரியாது, தெரிஞ்சா படிக்கலாம் தெரியாட்டி அப்படி விட்டுட்டு நேர இங்கிருந்து ஜும்மா முடிஞ்ச உடனே பாருங்க, இங்க ஆரம்பிக்கிற குப்பை அது அது என்ன நோட்டீஸ், இங்க இருந்து அந்த கடத்தர் வரை, இங்க இருந்து அந்த லாட்சி தர் வரை வரிசையா போட்டு போயிருப்பாங்க. நம்ம அங்க கொடுக்கிற நான் ஏண்டா கொடுத்தேன், படிக்கிறதுக்கு தானே கொடுத்தேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போனா சொல்ல முடியாது அல்லான்னு இங்க இருந்து வரிசையா போட்டிருப்போம். அதே நோட்டீஸ் கொடுக்கிற இடத்துல ஒரு புக்கு விற்கிறாரு, 15 ரூபா அந்த புக்கு, 15 ரூபா. இப்ப காசு கொடுத்து ஒருத்தர் 15 ரூபாய்க்கு புக் வாங்கி வச்சுட்டு போற வழியிலே நான் படிச்சுட்டேன் யாராவது புக்கை போட்டு போவானா? எந்த அறிவாளியாவது போட மாட்டான். 15 ரூபா போற வழியே ஒருத்தர் கேட்கிறாரு, என்னப்பா இது அழகா இருக்கு இந்த புக்கு, இது என்னது இது? 15 ரூபாய்க்கு விற்கிறான் உள்ள இருக்கிறா, நல்ல காசு கொடுத்தாங்க 15 ரூபாய்க்கு உள்ள கொடுத்தா தருவான் போய் வாங்கிக்க சொல்றமா இல்லையா? பத்திரமா கொண்டு போய் குரான தூக்கிக்கிட்டு அல்லாடு கீழே வச்சிருவோம், அது பத்திரமா இருக்கும். நம்முடைய புத்தகங்கள்லாம் பெரும்பாலும் தான் பத்திரமா அல்லாடு போட்டுருந்துச்சுனாலே பத்திரமா நம்ம ஆள் எடுத்து வச்சுக்குவான், அது பத்திரப்படுத்துறது இல்லைங்கிறது அடுத்த விஷயம். ஏன் 15 ரூபாய்க்கு வாங்கினதுயா? அல்லாஹ் சொல்றான், இந்த வேலையை நீ செய்தால் நான் கூலியை கொடுப்பேன். நல்லா விளங்கணும், புறம்போக்கல்ல இது, தூக்கி போட்டு எல்லாம் சொன்னா நம்மளா நம்பிக்கலாம், நம்பாட்டி போயா, வாட் இஸ் எ பிலீஃப் சிஸ்டம் இன் இஸ்லாம், போயா எல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ இத செஞ்சா லஹு அஜ்ருஹு இந்த ரப்பே, உன்னுடைய கூலி என் கரத்தில் இருக்கு. நான் அதுக்கு வந்து பகரம் கொடுக்கணும், பகரம் வாங்குறதுக்கு வேலை செஞ்சாகும். கூலி எப்ப கொடுப்பான்? வேலை செஞ்சாதான் கூலி உண்டு, கூலி கிடைக்கணும்னா வேலை செஞ்சாகும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த வேலையை நீ செய்தால் நான் அதற்கு பகரத்தை தருவேன் சொல்லிட்டு கடைசியாக ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்லுகிறான், வலா கௌஃபுன் அலைஹி வலா ஹும் யஹ்சனூன். இதுதாங்க இதுல உள்ள தகவல், இந்த ஆயத்தினுடைய ஜூஸே இதுதான். வலா கௌஃபுன் அலைஹி, யார் இந்த நம்பிக்கையை கொண்டார்களோ, எந்த நம்பிக்கை? பார்வை அல்லாஹ் பக்கம் இருக்கு, நட ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கு, பார்வை அல்லாஹ் பக்கம் இருக்கு, நட ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு காலம் மாறிடுச்சு அப்படின்னு மாத்திக்கிறதுக்கு நமக்கு ஒன்னும் அதிகாரங்கள் இல்லை. இறையில ஒருத்தர் கேட்கும் போது கூட சொன்னாரு, அது என்ன முஸ்லீம்கள்லாம் உட்கார்ந்துதான் யூரின் போறாங்க, இன்னைக்கு பார்த்தா வடநாடு இல்ல வெளிநாடுகள்லாம் பார்த்தா அந்த நின்றுகிட்டு போற கப்பூசி வச்சிருக்கான் டாய்லெட், நம்ம போன இடத்துல பார்த்திருப்போம். இப்ப அதுல போய் நம்ம உட்கார்ந்து ஒண்ணுக்கு போனோம்னா எப்படி இருக்கும்? அதாவது நின்றுட்டு போற இடத்துல இப்ப ஒரு பாய் போய் அல்லாடும் பெரிய தாடி தொப்பி எல்லாம் வச்சு அல்லாண்டு இப்ப கழிச்சு உட்காந்துட்டார், எங்க இருக்கு வாய் நேர இருக்கு. இப்ப உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, என்னடா வாய்க்கு நேர இருக்கு இப்படிலாம் இருக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஒரு இன்னமேட்டு நின்று இருந்துக்கலாம் அப்படியா? சொல்ல முடியாது. அரபுகளுடைய பழக்கம், அவங்க நின்றுகிட்டு தான் ஆண்கள் ஒண்ணுக்கு இருப்பாங்க, பெண்கள் உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க. இது அரபுகளுடைய பழக்கம். இது எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஸ்டரி எழுதும் போது அந்த ஊர்ல உள்ள கலாச்சாரத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அதுல ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊரில் உள்ள தலைவர்கள், அந்த ஊர்ல அந்த அரபு நாட்டில் அந்த மக்கா பகுதியில் உள்ள தலைவர்களுக்கு ஒரு போட்டி நடக்குமா, எப்படி நம்ம ஊர்ல கயிறு இழுக்கிற போட்டி வைக்கிறோம்ல, இப்ப வந்து பெருநாளைக்கு பெருநாள் வைக்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, கயிறு இழுக்கிறது, ஓட்டப்பந்தயம், அந்த குச்சி சிலம்ப வச்சு உடைக்கிறது, சிலம்பாடுறது, இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பெருநாள் அன்னைக்கு விளையாடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இப்ப புதுசா பரவிட்டு வருது. இதே மாதிரி அரபுகளிடத்துல பல போட்டிகள் நடக்கும். அதுல ஒரு போட்டி என்னன்னா தலைவர்களுக்குரிய போட்டி, வரிசையா நின்றுகிட்டு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருக்கும் 35, 40, 50, 60 வயசு மொத்தமா சேர்ந்து ஒண்ணு கடிப்பான். கேட்கறது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, நடந்த செய்தி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுக்கு போய்வான் வரிசையா நின்று, எவே ஒண்ணுக்கு தூரமா போக அவன் தான் பெரியாது. கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல, ஒத்துக்குதா? நம்ம ஊர்ல பயல கூட செய்ய மாட்டாங்க இந்த வேலையை, சின்ன பசங்க கூட அப்படின்னு. ஆனா அவன் செஞ்சான், செஞ்சுட்டு அதுல பெரிய ஆள வேற தேர்ந்தெடுத்தான். அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, முஸ்லிம்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, என்னுடைய தோழர்களே, சஹாபாக்களே, நீங்க நின்றுட்டு ஒண்ணுக்கு இருக்காதுங்க, அது தெரியும். அது தெரிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கான், நீங்க உட்கார்ந்து ஒண்ணுக்குறீங்க. இன்னைக்கு 2016 அதுக்கு ஹிஸ்டரி லாஜிக் பேசுறான், எவன் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு யூரின் போறான் அவனுக்கு எல்லாம் வந்து கல்லு வராதுங்கிறான். உண்மையிலே அப்படி போயிருந்தா கல்லு வராது, ஃபுல்லா யூரின் எல்லாம் பிளாடர் காலி ஆகிற அளவுக்கு வெளியே போகும். இன்னைக்கு ஆராய்ச்சி எல்லாம், அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி, அது ஆப்பிள் போன் எதுவும் இல்லாதப்ப பெருமானார் பேசுகிறார்கள், நீங்க உட்கார்ந்துட்டு ஒண்ணுக்குறீங்க. அதோடு மட்டும் பத்தாது, அதன் நீட்சியாக இன்னும் சில செயல்களை செய்ய வேண்டும். மறுநாள் காலையிலிருந்து எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள் அந்த பெருமானாருடைய தோழர்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து ஒன்னுக்கு போறாங்க. இதை பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கு, இவன் தலைவர்லாம் போட்டி வைக்கணும், ஊர்ல உள்ள நின்றுகிட்டு இருக்கான், பெண்கள் மட்டும்தான் உட்கார்ந்து யூரின் போவாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி, அடே ஒட்டுமொத்தமா அவங்களை முகமது கிறுக்கன் ஆக்கிட்டாரா, இதைத்தான எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏற்கனவே அவரை சொல்லிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு கூட சேர்ந்ததுனால நீலு லூஸ் ஆயிட்டேன். நல்ல கவனமா கேட்கு. உடனே அதுக்கு ஒரு சஹாபி பதில் சொல்லுகிறார்கள், இப்படி கேட்ட உடனே உங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்களா, பொம்பளை மாதிரி ஒண்ணுக்கு இருக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டான். என்ன நக்கல், என்ன குசும்பு. உடனே அந்த சஹாபி சொல்றாரு, அத்தா இங்க வாங்க, எங்க நபி அதை மட்டும் சொல்லி கொடுக்கல, மேலையும் சொல்லி தந்தாங்க, யூரின் போன உடனே சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அது மூணு கல் வச்சு சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அதுல தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, சுத்தம் பண்றதுக்கு இடது கையை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வலது கையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சுத்தம் பண்றதுல சாணத்தை பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க, மண்ணையோ மண்கட்டியோ பயன்படுத்தணும்னு சொன்னாங்க, நீங்கள் ஒண்ணுக்கு இருக்கிற இடம் வந்து கீழ்ப்பகுதியாக இருந்து மேட்டு நோக்கி நீங்க ஒண்ணுக்கு இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்க சமதளமா இருக்கணும் அல்லது மே இப்படின்னு சொன்ன உடனே அவன் டக்குன்னு ஆப் ஆயிட்டான். என்னடா இவனை ஓட்டலான்னு நம்ம நினைச்சா இவன் நம்மளை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இது கேட்டது நம்புக்கு, பார்த்தா அந்த பெரிய கித்தாபே விரியுது, ஓட்டம் பூட்டு வாய்க்கு போயிட்டே இருந்தான். அப்ப நம்முடைய நடை பெருமானாருடைய, நான் அடிக்கடி எல்லா இந்த மீலாதிகள் சொல்லும் போது சொல்லுவேன், அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடனே மாத்திரலாம்னு நினைக்கிறான். இந்தியா கவர்மெண்டோ அல்லது உலக கவர்மெண்டோ எந்த மண்டா இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எப்படியும் அளிக்க முடியாது. ஏன்னா உலகத்திலே வாழுகிற கோடான கோடி முஸ்லிம்கள் வாழும் முஹம்மதுகள், நாங்கள் எல்லாம் வாழும் முஹம்மதுகள், we are the jerasa of a prophet. நாங்க வலதுபுறமா இப்படி படுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்களா படுக்கிறதல்ல, எங்க பெருமானார் படுத்தார்கள், நானும் படுக்கிறேன். சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்றேன்னா இது இன்றைக்கு உயர்த்துகிற கையல்ல, வலது கையால் சாப்பிடுவது, என் பெருமானார் சாப்பிட்டார்கள் நானும் சாப்பிடுகிறேன். காரணமே இல்ல, இஷாவை தொழுதுட்டு வெளியே போறேன், எல்லா லைட்டையும் அமைத்திட்டாங்க, ஒரே இருட்டா இருக்கு. அந்த நேரத்திலையும் செருப்போடும் போது நின்னு இடது காலில் முதல்ல செருப்பை மாட்டி அப்புறம் வலது காலில் மாட்டுறாரு. ஏன் இதை செய்யற, நீங்க நபி செஞ்சாங்க. யார் யா இப்ப உன்னை பார்க்க போறா, எவன் பார்த்தாலும் பார்க்காட்டியும், எந்த கவர்மெண்ட் நோக்கினாலும் நோக்காட்டியும், எவன் பேசினாலும் பேசாட்டியும், என் பெருமானார் செய்த செயல். நாங்க செருப்பு மாற்றதிலிருந்து பழகி எப்படி கிதாபத்து இருக்கிறது வரையும் எங்களுடைய பெருமானாரிடத்திலே நாங்கள் படித்திருக்கிறோம். ஆண்கள் எல்லாம் பெருமானாருடைய ஜெரக், பெண்கள் எல்லாம் பெருமானாருடைய அந்த வீட்டிலே இருந்த பெருமானாருடைய மனைவிமார்களின் ஜெரக். எப்படி மாத்த முடியும், நீ யாரை மாத்துவ, யாரை கிழிப்பாய் சகோதரர்களே? இந்த நேரத்தில் இன்னொன்னு நம்ம விளங்கணும், வேகமா நம்ம பெருசா பேனர் பிடிக்கிறோம், நிறைய கூட்டங்களை கூட்டுகிறோம், பொது சிவில் சட்டம் சட்டம் போடுறோம், எல்லாமே செய்யறோம். மாற்று கருத்து இல்ல. ஆனா இன்னொன்னையும் நம்ம விளங்கணும், பொது சிவில் சட்டத்திற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து சட்டம் போடுகிறோமோ அதே மாதிரி எல்லா சட்டத்துக்கும் சட்டம் போடுறோம். மற்றதுக்கெல்லாம் ஒத்து ஒதுக்கிவோம், அதெல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவர் சொல்லிட்டாரியா, பள்ளிவாசலிலே வந்து நிக்காக நடக்கிற போது ஒரு மணமகன் அங்கே வரதட்சணை வாங்கி திருமணம் முடித்தால் பள்ளிவாசல் ஜமாத்து தலைவர் செருப்ப கலட்டி அடிக்கணும், அடிக்கணும். என் பெருமானாரின் வழி அது, அடிக்கணும். ஒவ்வொரு ஊர்லையும் நடக்கணும். அது வழி நடந்தால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். சத்தம் போட்டு பேனர் பிடிக்கிறது இஸ்லாத்தில் இல்ல, சத்தம் போட்டு பேனர் பிடிக்கிறது எல்லாம் இல்ல. நாம் கேட்பதே வாடுவதற்குத்தான். ஒரு பெரிய பகுதியை வாழாம விட்டு போட்டு வெறும் சத்தம் மட்டும் போட்டா என்ன செய்ய போறான்? நிறைய பேர் கூட எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தான், நாங்கள் எங்கள் உயிரை விட எங்கள் சரியப்புமே நாங்கள் மௌத்தாய் போயிருவோம். ஏன் மௌத்தா போற? வாழ்ந்து காமி, வாழ்ந்து காண்பித்ததுதானே இந்த இஸ்லாமிய பரம்பரை. எத்தனை பேர் சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தார்கள், பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள், வாய் மாதிரி இருக்கணும் தான் சொன்னா, எப்படி வாழ்ந்து காண்பித்தோம். இன்னைக்கு அந்த பல சகவாச தோஷம் நம்மளை மாத்திருச்சு, நம்மளும் போய் சொல்ல கத்துக்கிட்டோம். நம்மளும் இந்த நேரத்தில் நம்ம நாங்கெல்லாம் பாய் நான் சார், அது என்ன அல்லா பார்க்கல நம்மள? யாரை ஏமாத்துறோம்? யாரை ஏமாத்துவதற்காக வேண்டிய இந்த செய்திகள் சொல்லிட்டு கடைசி எல்லாம் சொல்றான், வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவங்க பயப்பட மாட்டாங்க, அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். ரெண்டு சர்டிபிகேட் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு உலகத்திலே தருகிறார். ஒன்றாவது பயம் என்பதே கிடையாது, இரண்டாவது கவலை என்பதே கிடையாது. இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் அழகாக எழுதுவார்கள், பயம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறித்து. இதுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க, முஸ்தக்பில், இட் ரெஃபர்ஸ் டு தி ஃபியூச்சர். என்ன பயம்? இப்ப நம்மளே கூப்பிட்டு கேட்கிறோம், இங்க வாங்கக்கா எப்படி இருக்கீங்க, என்ன திடீர்னு இப்படி காய்க்கலாம் செல்லாதுங்க. ஆமா என்ன செய்யறது தெரியலங்க. அடுத்து வந்து நகையை பார்க்க வர வேண்டியிருக்கான், ஒவ்வொரு வீட்டு பீரோலை பிறக்க வேண்டியிருக்கான், அடுத்து வந்து இலை எத்தனை வாங்கி போட்டுருக்கேன்னு கேட்க வேண்டியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தா என்னங்க நடக்கும்? நம்ம புள்ள இருக்கு, நமக்கு கல்யாணம் இருக்கு, நமக்கு குழந்தை குட்டி இருக்கு, நம்ம எல்லாம் வாழணும். இவன் சொல்லவே இல்லாட்டியும் கூட நீங்க என்ன, ஒரு ஒரு விதமான பயம் உள்ள. எதிர்காலத்துல என்ன நடக்குமோ தெரியாது, எது வேண்டாலும் நடக்கலாம். நிறைய பேருக்கு பயம் என்னன்னா, நம்ம திடீர்னு மௌத்தா போயிட்டோம்னா பயம். இன்னைக்கு ரீசன்ட் ரிசர்ச் அதான் சொல்லுது, நிறைய பேருடைய சிந்தனை திடீர்னு மௌத்தா போயிட்டோம்னா என்ன சரி, மௌத்தா போயிட்டோம்னா நல்லது. இந்த உலகத்தினுடைய ஒரு பெரிய செயின் அடுத்து அடுத்த வேர்ல்டுக்கு நம்ம பாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருவோம். எதுக்கு பயப்படுற? எதை பத்தி உண்டான பயம்? எதிர்காலத்தை குறித்து நாம் எதையெல்லாம் சிந்திக்கிறோமோ அவையெல்லாம் பயங்களே. அடுத்த எல்லாத்தான் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். அந்த அந்த வார்த்தையை பாருங்களேன், கவலை, ஸ்ட்ரெஸ். இப்படி நடந்துருச்சே, முன்னாடி காலத்தில் இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சே, ஏன் வாழ்க்கையில் நடந்துருச்சே, ஏன் குடும்பத்தில் நடந்துருச்சே, இது ஏன் இப்படி ஆச்சு, தூக்கம் வரமாட்டேங்குது, பல நாள் தூங்குறது இல்லை, படுத்து ஒரு மணி ஆகுது, ரெண்டு மணி ஆகுது, தூக்கம் தொலைஞ்சு போகுது. அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஆயத்து நமக்கு சொல்லுது, நிறைய நேரங்களில், நிறைய நேரங்களில் அந்த உண்மையான பிரச்சனையினால் நாம் அடைகிறதை விட அதற்கு பின்னே நடக்கிற அந்த துக்கங்கள் தான் ஒரு மனிதனுக்கு நீங்காத சிரமத்தை கொண்டு வந்து தருகிறது. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு மகான், ஒரு கதை தான் இது, வேற ஒன்னும் இல்லை. ஊருக்கு வெளியே உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் அவர்கிட்ட போவாங்க வருவாங்க, கதை நல்லா சொல்லிட்டேன் கதை. அப்ப என்ன நிஞ்சி அப்படின்னு சொன்னா, திடீர்னு காலரா கிருமி அந்த ஊர் பக்கம் போகுது. இவர் கண்ணுக்கு தெரியுது, இந்த பெரியவருக்கு கண்ணுக்கு தெரியுது. உடனே காலரா கிருமியை கூப்பிட்டாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கதை, காலரா கிருமியை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கேட்டாரு, நீ எங்க போற இந்த சைடு, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நீ எங்க போற? உடனே அது சொல்லுச்சு, இல்ல இல்ல அல்லாஹ் சொன்னான் இந்த ஊர்ல இப்ப கால்ரா வரணுமா, இந்த ஊர்ல சில பாதிப்புகள் இருக்கு, அதனால அல்லாஹ் என்ன அனுப்பி விட்டு கொஞ்சம் பேர் மௌத்தாவ போறாங்க. என்ன அவர் சொன்னார், இது என்னது, கொஞ்ச நேரம் இல்லை, நான் அல்லாட்ட துவா செய்யறேன், இந்த கால்ரா கிருமிய போவாம ஆக்கிடுறேன் அப்படின்னு அவர் துவா செஞ்சார். துவா செஞ்சுட்டு சொன்னாரு, சரி நீ போற, போயிட்டு நீ என்ன செய்ய போற, எத்தனை பேரை அங்க உள்ளதை காலி பண்ணுவ? ஏன்னா கால்ரான்னா அன்னைக்கு அந்த காலத்துல அப்படித்தானே, இன்னைக்கு பிரிவென்டிவ், அந்த காலத்துல போனா ஊரே முடிஞ்சு. அப்போ நீ என்ன செய்ய போறன்னா, அல்லாஹ் மொத்தம் ஒரு 50 பேரை மௌத்தாக்க சொல்லியிருக்கான், 50 பேரை மௌத்தாக்கிட்டு என்ன அவர் சொன்னாரு, பாண்டு நம்ம ரெண்டு பேருக்கும் பாண்டு எழுதி கொடுத்துடணும், 50 பேர் மௌத்தா போனோம்னா நீ போய் கரெக்டு தானே செய்தியா? கால்ரா திடீர்னு ஊர் பூரா கால்ரா, ஒரே எங்க பார்த்தாலும் வாந்தி பேதி நோய் போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்த நாட்டை எழுதி மண்டையை போடுறான், லிஸ்ட் பார்த்தா 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130, 140, 150, 160, 170, 180, 190, 210, 220, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, 230, நோயினால் சாபவர்களை விட நோயை பயந்து சாபவர்கள் தான் இன்றைக்கு அதிகம். அது இருக்கோ இல்லையோ, ஏன்னா அதை நல்லா நம்மளை ஊற்றான். அப்படி போய் உட்கார்ந்து கையை பிடிச்சி பார்த்தோன்னே, வயசு எத்தனை ஆச்சு, 40, ஒரு டெஸ்ட் பண்ணிருக்கேன், சுகர் இருக்கா இல்லையா. அப்பாவுக்கு சுகர் இருக்கா இல்லைங்க, அம்மாவுக்கு சுகர் இல்ல. எப்படினாலும் இன்ஷால்லா உனக்கு வரும். ஏன்டா எனக்கு வரும், உனக்கு வந்தா தானடா நீ என்கிட்ட வருவ. பிபி உங்க அம்மாவுக்கு இருக்காங்க, முப்பாட்டனுக்கு சத்தியமா இருந்திருக்கும், உனக்கு வருபடா. என்ன தகவல் ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. போன உடனே அவன் பறக்கத்தா கேக்குற கேள்வி, உனக்கு எப்படியாவது சுகர் வரும். இவன் அதே நினைப்புல இருக்கான், சாப்பிடும் போது எப்படியாவது இன்ஷால்லா சுகர் வருமா, வரும். அட வறுமையா, ஏன் இவன்னா கேட்கும் போதே அதை கேட்டுக்கிட்டே இருக்கானே. இது எல்லாத்தையும் விட நிறைய பேருக்கு படுக்க போகும்போதுதான் அந்த எண்ணமே வரும். இந்த டாக்டர் வேற சுகர் வரும், ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சு காலையில, இந்த 11 மணிக்கு அப்படி ஒரு மாதிரி கண்ணு சிமிட்டுறாம, ஒருவேளை நமக்கும் சுகர் வந்திருக்குமோ அல்லது வந்து ஆற்று பிளாக் வந்திருக்குமோ. இப்ப அல்லாட்டை தெரியாம கேட்கறான், எப்படியோ கேட்கறான், ரெண்டு கேள்வி கேட்கறான். நான் அடிக்கடி சொல்றது, படுக்கும் போது என்ன துவா வருவோம், என்ன துவாங்க படுக்கும் போது, அல்லாம ஒரு யாரையாவது ஒரு ஆஜியாரை கூப்பிட்டு, ஆஜியார் இன்ஷால்லா நீங்க நாளைக்கு மௌத்தா போயிடணும், மௌத்தா போயிடுறீங்களா அப்படின்னு சும்மா கேட்டு பாருங்க. யாராவது ஒரு ஆஜியார், வைச்சான ஆஜியாரா சின்ன ஆஜியாரா கூப்பிட்டு, இன்ஷால்லா ஆஜியார் நீங்க நாளைக்கு மௌத்தா போயிடணும், எப்படி சந்தோஷத்தை அடிக்க மௌத்தா போயிடும். ஏன் நான் மௌத்தா போனோம், நீ மௌத்தா போவேன், கொப்பை மௌத்தா போவான், உங்க அம்மா மௌத்தா போவான், உன் குடும்பமே மௌத்தா போவோம், நீங்க எல்லாம் நடுறோம், நான் ஏன்டா மௌத்தா போனோம். இன்னும் தாடியில பாதி நேரம் தான்டா இருக்கு, இன்னும் நான் ஒரு 25-30 வருஷம் இருக்கணும்டா. ஆனா அந்த ஆஜியாரு நைட்ல எந்த துவா ஓதுறாரு, அர்த்தம் தெரிஞ்சா பல பேர் ஓத மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த துவாக அல்லாஹ்வுமே யா அல்லாஹ் பிஸ்மிக உன்னுடைய பேராலே அமூத்து நான் மௌத்தா போறேன். அர்த்தம் தெரிஞ்ச பாதி பேர் ஓத மாட்டேன், தூங்கவே மாட்டான். அல்ல நான் தூங்கவே இல்லை, பிசாம இருக்கு, எதுக்கு ஒம்பு பட்டாங்க, துவா ஓதணும், நான் படுக்கவே இல்லை, துவாவும் ஓதல, அல்ல நான் நல்லா இருக்கேன், டெய்லி ஓதணும். அல்லாஹ் என்ன பிஸ்மிக அமூத்து யா அல்லாஹ் உன் பேர சொல்லியே மௌத்தா வரேன்னு படுத்த உடனே மௌத்தாயிடுறான், உயிர் ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. அப்ப இந்த துவா ஓதும்போது அந்த அர்த்தம் தெரியலனாலும் தெரிஞ்சாலும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நாளும் ஓதலாம், ஓதலாம். அனுபவிப்பு இஸ்லாம் சொல்லுகிறது, அனுபவிக்கிறது வாழ்க்கை அப்படிங்கறதே அனுபவிக்கிறது தாங்க. இந்த சமூகம் இன்னும் உள்வாங்கவில்லை. இந்த இடத்துல வந்து சொல்லும் போது சொன்னா வல்லா கௌஃபுன் அலைஹிம், இவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். ஏன் கவலைப்படணும், எதை பத்தி இவன் கவலைப்படணும், எல்லாம் என்னுடைய ரப்பின் கையில இருக்கிறது. எவங்க என்ன நினைச்சாலும், எத்தனை விதமான உபகரணங்கள் உள்ளே இருந்தாலும், எந்த நாட்டிலிருந்து டாக்டர் வந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம்.
போறது போய் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவர் சொல்லுவாரு, இதே ஊசியை அன்னைக்கு போட்டு முளைச்சிட்டானே, இதே டப்பாவை அன்னைக்கு மாட்டி வச்சேன் தேவைச்சிட்டானே, என்னாச்சு என்னாச்சு, போறாங்க போறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கான், போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டாரு. இதை சொல்றதுக்கு நம்ம வந்துட்டு அவர் ஸ்பெஷலைஸா இருப்பாரு, இந்த டப்பா இருப்பாலாம் பெரிய பெரிய டப்பா, ஜெர்மன் டப்பா வருதும் அல்லது லண்டன் டப்பா வருதும், என்னாச்சு. ஒரு முஸ்லிமுக்கு தெரியும், அல்லாஹ் எனக்கு விதித்த நேரத்தில் ஒரு கணம் உண்டாது, ஒரு கணம் பிந்தாது. நான் என்ன நோயில படுத்திருந்தாலும் எனக்கு என்றைக்கு மௌத் என்று இறைவன் விதித்திருக்கிறான் அன்றைக்கு தான். ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், அடிக்கடி படிச்சு பார்ப்பேன், கம்மின் சகீஹின் மாசமின் கைரி இல்லத்தி கம்மின் சகீஹின் ஆசூஹீனம் மின் அத்தாரி கம்மின் சிகாரின் யுர்தஜா துஹும் ரிஹின் வகத் உத்கிலத் அஜ்சாதுஹும் துல்மத் அல் கப்ரி கம்மின் அரூஸின் ஜய்யனூஹா லிஸௌஜியா வகத் நுசிஜத் அஸ்ஃபானுஹா ஃபஇன்னஹா லா தத்ரி. ஒரு முஸ்லிம் எப்போதுமே செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை மௌத்துக்கு தயாரா இருக்க வேலை, அதனால தான் படுக்கும் போது எல்லாம் நான் மௌத்தா பாப்பறேன் சொல்லிட்டே படுக்கிறான். இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட், நான் படுத்தது என்னை எழுப்பி விடுறது அவன் தான். யாருக்காவது படுத்த நேரம் தெரியும், தூங்கிய நேரம் தெரியுமா? ஒருவேளை தெரியாது. உலகத்தில் 10 மணிக்கு படுப்போம், 10:05 தூங்கிருக்கலாம், 10:30 தூங்கிருக்கலாம், 11:30 தெரியாது. காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப நேரம் தூக்கம் வராத மாதிரி இருந்துச்சு, அப்புறம் எப்ப தூங்கினேன்னு தெரியல. ஏன் தெரியல? நீ என்ன தூங்கின சொல்ல முடியாது. அது அவன் செய்கிறவே, அவன் செய்கிறவே இல்லை. அல்லாஹ் நிம்மதியா அப்படி ஒண்ணு. அப்ப ஒரு முஸ்லிம் சொல்றான், அமூத்து யல்ல, நீனே என்னை மௌத்தாக்கு. வாழ்க்கையிலே தினம் தினம் ஆகிரத்தையும் மௌத்தையும் சுவைத்து சுவைத்து வாழ்பவர்கள் முஸ்லீம்கள். அதனால எங்களுக்கு மௌத்து ஒன்றும் புதுசே இல்லை. டெய்லி நைட்டு நம்ம மௌத்தாக தான் போறோம். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹ வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹ ஃபயும்ஸிகு அல்லதி கதா அலைஹ அல் உக்ரா. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹ. ஒவ்வொரு நாளும் படுத்த உடனே ரூஹ் அல்லாஹ்ட போயிடும். எதற்கு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானோ திரும்ப மறுநாள் வருது. அந்த நாள் கழிஞ்சு எது வராதுன்னு அல்லாஹ் முடிவு பண்ணானோ மறுநாள் இஸ்ரவேல் வர்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் வந்து கூட்டிட்டு போயிடுறாரு, ரூஹ் இல்ல உனக்கு இன்னையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தானே. இதை மிக தெளிவாக நம்பி இருக்கக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். சகோதரர்களை, இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லி ஆகணும், அனுபவிப்பு அப்படிங்கிறது முஸ்லீம்களிடத்தில் இருப்பது வெறும் அதாபில் மட்டும்தான். அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்துட்டான், டெய்லி காலையில் எழுந்திருச்சதுலேருந்து புலம்புவான், எனக்கா இந்த நோய், எனக்கா இந்த கஷ்டம், யாரெல்லாம் என்ன எப்படி சிரமத்தில் வச்சே, திடீர்னு காய்ச்சலாம் போயிருச்சே, திடீர்னு இப்படி ஆயிட்டேனே, எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சே, என்னால நடக்க முடியல, எல்லாமே சொல்லுவான். இதை பார்த்தோன்னா நல்லா சந்தோஷப்படுவான். இவன் இந்த சத்தம் போடுறத பார்த்த உடனே அல்ல சந்தோஷப்படுவான். பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஒரு மனுஷன் சிரமப்பட்டு அல்லாஹ்விடத்தில் அவன் அழுகிற போது எல்லாம் எனக்கு இப்படி ஆயிடுச்சேனே, அவன் பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டே இருப்பான். இப்ப தான்டா நீ வலிக்கு வந்திருக்க. இந்த அதாபை உணர்வது தொடர்ந்து நடக்கும். ஆனா நேமத்தை அல்லாஹ் ஒரு நல்ல அழகான வீட்டை கொடுத்துருக்கான், ஒரு அழகான மனைவியை கொடுத்தான், ஒரு அழகான வாகனங்களை தந்த, அழகு குழந்தைகளை தந்தார். அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஜெபம், அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே ஒருத்தன் அழகா சொன்னான், உலக அழகி மனைவி ஆயிட்டாள், உலக அழகி மனைவி ஆயிட்டாள் அப்படின்னா மறுநாள்ல இருந்து அது பெருசா தெரியாது, அடுத்தவளை பார்ப்பான். சுண்ணத்து, உலகத்துக்கே அழகாங்க அழகி, அவ மனைவி ஆயிட்டு வந்து போனா இது நம்ம ப்ராப்பர்ட்டியா, இது உரிய அப்படின்னு என்ன போகும்? ஏன் அது தனக்கு இருப்பதை பற்றி தெரியாது. அந்த லூப் ஹோல், அந்த அவனுடைய இயலாமை தான் சொல்கிறேன். இதே ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹும் ரசூலும் சொல்லித்தருகிற செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு நேமத்தை உனக்கு தந்து விட்டார், ஆரோக்கியத்தை தந்துட்டான், வீட்டை கொடுத்துட்டான், நீ அதை பார்த்து பார்த்து டெய்லி சொல்லு அல்ஹம்துலில்லா. எத்தனையோ பேர் எப்படி இருக்கான், என்ன எப்படி அல்லாஹ் வச்சிருக்கேன். அதாபு வரும்போது மட்டும் டெய்லி லொல்லான் லொல்லான்னு சொல்ல தெரியுற உனக்கு இந்த வாய் இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குது? அல்லாஹ் கேட்கிறார், இன்றைக்கு என்னை ஏன் அடைக்க தெரியவில்லை, இருக்கிற வரையும் சொல்லு. சொல்லியும் கொடுத்துட்டு பெருமானார சொல்ல சொல்ற அந்த மேல ஒவ்வொரு மோசே நடந்து காட்டுகிற பெருமானார். யூரின் போயிட்டு வெளியே வரும்போது பெருமானார் ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள், அற்புதமான துவா. உஃப்ரானக் உஃப்ரானக், யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னல் அதா வ அஃபானி. இந்த துவா எத்தனை பேருக்கு மனப்பாடம் இருக்குன்னு தெரியாது, நம்ம பாயா இருந்து எத்தனை பேர் ஓதுறோம் தெரியாது, அல்லது மனப்பாடமே இருந்தாலும் எத்தனை பேர் இதை கரெக்டா சொல்றோம் தெரியாது. அப்படி சொல்லுகிற போதும் கூட மனோநிலையோடு சொல்லுகிறோமா தெரியாது. ஆனா இதே அந்த ஆஜியார இதே அந்த பாய கொண்டு போய் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கிட்னில கல்லுங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஐயா எப்படியா என்னை காப்பாத்தீங்க ஐயா, வீட்டுக்காரம்மா எங்க வீட்டுக்காரர் அவர் இருந்தா தான் காசு ஒரு நாள் ஒரு ஏடிஎம் மாதிரி எப்ப பார்த்தாலும் உருவிக்கிட்டே இருக்கும், போயிடுச்சுன்னா ஏடிஎம் போயிருச்சு, ஏடிஎம் இருந்தும் பணம் வராம நீங்க இருக்கீங்களா, அதே மாதிரி ஆகி போயிடும், எதையாவது பண்ணி தொல அவன் எப்படியாவது உயிரோட வரணும். கண்டவன் காலில் உழுவுற எவை எவன் காலில் நல்லா உள்ள வைக்கிறான், உடனே அவன் டாக்டர் பாக்குறான். இப்ப எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனோம்னா முதல்ல கேட்கறது உங்க ப்ரொஃபஷன் என்ன, என்ன பண்றீங்க, எனக்கு கொஞ்ச நாள உண்மை புரியல, இது ஏண்டா கேட்கணும், அமௌண்ட் போடுறதுக்கான் இதை எவ்வளவு தருவான் அப்படின்னு அவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டுக்கிறான். இன்னைக்கு அவன் அதாவது நோயை குணப்படுத்துறத விட அவனுடைய மண்டைய யோசனை நிறைய இருக்கு. இடையில ஒரு ஆஸ்பத்திரி போயிருந்த ஒரு நண்பருக்கு உடம்பு தெரியலன்னு அந்த ஆஸ்பத்திரியில போய் சேர்க்க போனோம்னு அவன் கேட்கறான், நீங்க அந்த அவரை போய் ரூமுக்கு பாத்துருங்க. சரி ஏதோ கேட்க சொன்னா கொடுத்து அங்க போனா, என்ன சார் அட்மிட் பண்ண வந்திருக்கீங்களா, எந்த ரூம் வேணும், டீலக்ஸ் வேணுமா சூப்பர் டீலக்ஸ் வேணுமா ஏசி வேணுமா, நான் சும்மா இருக்காதாளு, நாங்க இது ஹோட்டல் ரூம் புக் பண்ண வரலாங்க திருச்சிக்காரங்க, இவர் கூட சும்மா வந்தேன், இவர் ஆஸ்பத்திரியில தங்குறதுக்கு. உடனே அமைஞ்சிருவான், ஆஸ்பத்திரியில தங்குறதுக்கு தான் சூப்பர் இருக்கு, சூப்பர் டீலக்ஸ் இருக்கு, ஏசி இருக்கு, அது 6000 இது 3000 இது 2000, நீங்க வெளியே எல்லாருக்கூடையும் தங்கிக்கணும்னா 1000. இப்ப அவன் இருக்கானா செத்தானா அவன் வாழ்வானா சாவானா அதெல்லாம் விட முக்கியமான பிரச்சனை அவன் கெட்ட பில்டிங் எப்படா காசு வைக்கிறது தான். அப்ப அந்த டாக்டர்கிட்ட போய் இவன் அழுகுறான், எப்படியாவது இந்த அழுவைய என்னைக்காவது ஒரு நாள் டாய்லெட்டை வெளியே விட்டு வெளியே வரும்போது அழுது பார்த்திருக்கியா நீ, எத்தனை ஆண்டுகள் நீ பிறந்ததில் இருந்து 40 வருஷம் 50 வருஷம் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் உன்னை அப்படியே டாய்லெட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நினைச்ச உடனே பைப் திறக்குது, நினைச்ச உடனே அடுக்குது பாய்க்கு, நினைச்ச உடனே திறக்குது, நினைச்ச உடனே இந்த தத்துவம் இந்த இது எங்க இருக்கு. அவர் பஸ் 8 நம்பர் நின்றுகிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் நிக்கும் பொழுது ஒண்ணுக்கு போயிட்டாரு, டக்குன்னு பார்த்தா கண்டக்டர் விசில ஊதிட்டான், அங்க பாத்துக்குள்ள சீக்கிரம் வந்தா சீக்கிரம் வந்தா தவறு நின்றுச்சு அவ்வளவுதான், எங்க எவன் நிப்பாட்டினா இத, இதுக்கு ஏதாவது காசு கொடுத்தமா, இதுக்கு ஏதாவது செஞ்சமா, 50000 ரூபாய் தர்றேங்க, என் கிட்டினில எப்படியாவது கல் எடுத்துருங்க, சட்டினி மாதிரி பேச்சு எல்லாம் சொல்றான். நீ இந்த துவாவை ஒரு தடவை ஓதி இருந்தா நீ வெளியே வரும்போது அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல்லாதா, என்ன அப்பளோவுக்கு அனுப்பாம, என்ன டாக்டர் கால்ல விட சொல்லாம, எந்த கருவியும் வைக்க சொல்லாம, எந்த கல்லு உருவாகாம, ரொம்ப லேசா நான் அப்படி போய் உட்கார்ந்த உடனே நான் நினைச்ச உடனே வெளியே வருது, நான் நினைச்ச உடனே பார்த்து யாரெல்லாம் நீ என்ன வேலையை பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே எல்லா புகழும், என்ன சூப்பரா அப்படி ஆகி வச்சு, என்ன ஒரு ஜென்டில்மேன் மாதிரி என்னுடைய மிஷினரியை உள்ள கரெக்டா இயங்கிக்கிட்டு இருக்க வச்சு என்ன ஆரோக்கியமா வச்சிருக்கிய, நீ தாண்டா பெரியவன். அப்படி ஒரு நாள் சொல்ல, இப்படி ஒரு நாள் சொல்ல, நீ மட்டும் இதே மாதிரி ஒரே ஒரு நாள் சொல்லிவிட்டால் உன்னுடைய முழு சிறுநீரகத்திற்கும் நான் பொருட்படுத்திக் கொள்ளுகிறேன், சூப்பரா வச்சிருப்பேன் நீ மௌத்தா போறது வரை, இருக்கு அழகா இருக்கு கேட்கறதுக்கு, செய்வமா என்னைக்கு செஞ்சிருக்கோம், அதைத்தான் சொல்றேன், அனுபவிப்பு அனுபவிப்பு, நேமத்துகளை அனுபவிப்பவர்கள் தான் முஸ்லீம்கள். காசு இருக்கு ஒருத்தர்கிட்ட, காசு நிறைய இருக்கு, அங்க பிளாட் வாங்கி போட்டுடலாம், இங்க வீடு வாங்கி போட்டுடலாம், இங்க இன்னும் வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா அந்த குபுசத்தின்னே நால ஓட்டுவான், இதுல குபுசுல எப்படி ரொட்டியில இதை தடவி அதை தின்னுட்டே அல்லான்னு கிடப்பான், ஏன்டா என் புள்ள இருக்கு என் பையன் இருக்கான், 7 தலைமுறைக்கு ஒரு சொத்து சேர்க்கிறாரா, அல்லாஹ் சொன்னா உன் கொடுத்த காசு உனக்கு தான், உனக்கு கொடுத்த காசு உனக்கு தான் நல்ல அனுபவி முதல்ல, பின்னாடி உள்ளது நான் வேலை. அது ஏன் டூட்டி நான் பார்த்துக்குவே, என்னுடைய படைப்பினம். எவ்வளவு மனசு சுருங்கி போன மனசு. மோசமான மனோநிலை. சாப்பிட போய் உட்கார்ந்த உடனே ஹோட்டல்ல எல்லாரும் எதை பார்ப்பா, மெனுவை பார்க்கணும், இட்லியா தோசையா நமக்கு எது வேணும். நிறைய பேர் அந்த சைட்ல உள்ள இதையா பார்ப்பான், 250, 350, 20 வெறும் 25 ரூபா போட்டிருக்கான் அப்படின்னா, நாக்க நீட்டு கொஞ்சோண்டு சட்னியை நாக்கில் தடவை விடுவானு 25 ரூபான்னு போட்டான். அதனால போறியா 25 ரூபா நாக்க நீட்டிட்டு போய் சாப்பிட போயிடலாம், எதுக்கு இதெல்லாம் தேவை? என்ன ஒரு இப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அழகாக சொல்லுவான் அந்த செய்தி மட்டும், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபா மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து நல்ல பொருட்களை எடுத்து செலவு செய்யுங்க, நல்ல சந்தோஷமா செய்யுங்க. நல்ல கொடுக்கும் போது நல்ல மனம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப கொடுத்தாலும் சந்தோஷமா நல்ல பொருளா, வீட்டுல இருக்கிறதுல நம்ம வச்சிருக்க சம்பாத்தியத்துல சூப்பர் பொருளா எடுத்து கொடுப்பாங்க. இன்னும் ஒரு மடிப்பு மேலே போய் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கொடுக்கிற காசுல அத்தர் தடவி கொடுப்பாங்க, போடுறது பிச்சை அத்தர் தடவி. ஒருத்தர் வந்து கேட்டாரு, அம்மா உம்முல் முஃமினீனே போடுறதே யாசகம் அம்மா அப்படின்ட்டு வர்றான், அதுல என்னது அத்தர் தடவி? அந்த அம்மா சொல்லுச்சு, இவன் கையில விழுகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வினுடைய அந்த கசானாவில் போய் விழுகிறது. என் காசு அல்லாஹ் கையில விழுகும் போது மனத்தோட போறதுக்கு விரும்புறேன். இந்த இந்த ஆயத்துல மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க, நீங்கள் சம்பாதிப்பதை மூமின்களே நீங்க நல்ல செலவு செய்யுங்க, நல்ல பொருட்களிலிருந்து செலவு செய்யுங்கள். அந்த அந்த பிள்ளைக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிரெஸ் வாங்கினமே அது எங்க? ஏங்க நேற்று தாங்க அது வந்து வண்டி துடைக்கிறது கேட்டியா? ஆ அதை எடுத்துட்டு வா, இதை அந்த வண்டி துடைச்சத இவரு கொடுக்குறாரு எவ்வளவு, அதை நல்லா மடிச்சு என்னப்பா வாங்க பெருசா கொடுக்குற மாதிரி நல்லா கேட்கறான். என்னடா முட்டா பையல, ஒல சயம்மமுல் ஹபீஸ், யாருக்காவது கொடுக்கணும்னா பழசையா தேடாத. சதக்கா செய்யும் போது, சக்காத்து கொடுக்கும் போது தானுங்கிற வீட்டுல அந்த கிழிஞ்ச நோட்டு எங்க இருக்கு, அதை இவர்கிட்ட கொடுத்து விடுவான், அவன் ஏதாவது பண்ணிக்கலாம். உணவு பொருளை கொடுக்கும் போது வீட்டுக்காரர் வேலைக்காரிக்கு அம்மாக்கு என்ன கொடுக்கறோம், சாப்பாடு கொடுக்கறோம், 2 நாள் பழசா போனது இருக்கும், அதெல்லாம் ஒரு பட்டையில போய் கட்டி உலகமுல் ஹபீஸ். இந்த நிலை ஏன் வருகிறது? இது உன் மனோநிலையின் வெளிப்பாடு. நான் சொல்ல போறான் சொல்லு, நீ யாரா இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் ரிச் Are you able to receive it? உடனே எல்லாம் கேக்குறான், அடே கோடீஸ்வரனே, இந்த நீ இப்படி கொடுக்கறல்ல, இதே செய்தியை திரும்ப அல்லாஹ் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா வலஸ்தும்பி ஆகுதி, நீ அதை எடுத்துக்க மாட்ட. இதே பழைய சட்டை அல்லாஹ் உனக்கு திரும்ப கொடுத்தா, இதே பழைய சோறு உனக்கு திரும்ப வந்தா சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா வலஸ்தும்பி ஆகுதி இல்ல அன் துஹ்மிது ஃபி. ஒரு நேரத்தில் அல்லாஹ் அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி உனக்கு இந்த சாப்பாடு இந்த சட்டை தான் நிர்ணயிச்சுட்டான்னா வெறுத்து போய் வாங்கிக்குவேன், வெறுத்து போய் குடிக்காம. என்னமோ ஒன்று நடக்குது, எனக்கு இது வேணான்னு நினைக்கிறேன், என்ன செய்யறது தலையெழுத்து? ஏதாவது ஒரு ஊர்ல போய் அல்லாஹ் நிப்பாட்டிட்டான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, காசுக்கே வழி இல்ல. எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து தங்க வைக்கிறான், அந்த சாப்பாடு பிடிக்கல, அந்த ஆள் பிடிக்கல, அந்த தண்ணி பிடிக்கல, அந்த டம்ளர் பிடிக்கல,
தண்ணி இல்ல.
அல்லாஹ் சொல்றான், இப்ப ஒத்துக்கிறியா? நீ ஒத்துக்குவியாத, நீ ஒத்துக்காதது மாதிரி இன்னொரு என்னுடைய அடியானுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொன்னான், எதை பத்தியும் பயப்பட மாட்டான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோயை விட நோயினுடைய பயம் தான் இன்றைக்கு கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்களை விட அதை நினைச்சு நினைச்சு டெய்லி சாகுறவனா உண்டு. அது ஒரு நேரத்தில் நடந்து முடிஞ்சு போகுது. அது என்ன நடந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை சாட்டி விட்டு அதற்காக வேண்டி துவா செய்து விட்டு யாரெல்லாம் இதுல இருந்து எங்களை முழுமையாக வெளியாக்கி விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதையே திரும்ப எடுத்துக்கிட்டு டெய்லி அதை உட்காந்து நினைச்சு பாக்குற தஸ்பி செய்யற மாதிரி கஷ்டத்தை. ஏன் இந்த சிரமம், ஏன் இந்த நிலை? குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், யாராவது வந்து காசு கேட்டா எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிற போது ஸ்கிரீன் பிளே அவனுக்கு பின்னாடி ஒரு வேலை ஒன்று நடக்குது. நம்ம எல்லாம் நிறைய பேர் காசு கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு 100 ரூபா கொடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள போவோம். போன உடனே மனசு சொல்லும், எதுக்கு 100 ரூபா? அவன் தான் எல்லா இடத்துலயும் வாங்கி ஒரு 50 ரூபா கொடுப்போம் அப்படின்னு தோணுது. நமக்கு திடீர்னு தோணுது ஒரு 50 ரூபா எடுத்து வந்து காசை கொடுத்துறோம். இல்ல, இதே மாதிரி எந்த செயல்னாலும் சரி, எல்லா செயலையும் விட முக்கியமான செயல் இந்த கொடுக்கறது தான். அது அவ்வளவு சீக்கிரம் மனசுல வந்துடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஷ்ஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர். எப்பெல்லாம் பாக்கெட்ல உள்ள நீ சம்பாதிச்ச காசை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றியோ, உனக்கு தெரியாம உன் கண்ணுக்கு தெரியாம ஒரு செயல் நடக்குது. ஒரு சைத்தான் வந்து இங்க பக்கத்துல உட்காந்துக்குவான் இந்த காதுக்கு ஓரத்துல. இட் இஸ் நாட் ஹதீஸ், இட் இஸ் குர்ஆன், அல்லாஹ்வினுடைய நேரடியான வேத வார்த்தை. அஷ்ஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர் வயஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. வந்து உட்கார்ந்துட்டு சொல்லுவான், மாப்பிள என்ன ஆச்சரியப்பட்ட, துபாயில போய் நீ வாங்கின அடி என்ன, செம்பெல்லாம் கிழிச்சிட்டாங்க, 100 ரூபா கொண்டு வந்து போடுறியடா, நீ என்னாச்சு, நீ என்ன ராஜா உங்க கண்ணுக்குட்டியா? எதுக்கு நாளைய காலில் பிச்சைக்கார மாதிரி நிப்ப? அல்லாஹ் சொல்றான், சைத்தான் இந்த வார்த்தையை எல்லா மனுஷனுக்கும் சொல்றான். இது வெறும் சதக்கா செய்யறதுக்கு மட்டுமல்ல, வீட்டு செலவு செய்யறதுக்கே. வீட்டுக்காரம்மா ஒரு ஏதாவது செருப்பு கேக்குது, ஒரு நல்ல துணி கேக்குது, புள்ளை ஏதாவது ஒரு சாப்பாடு கேக்குது, போன உடனே இதெல்லாம் செய்யணுமா நம்ம? இது மனம் சொல்லுகிற வார்த்தை அல்ல, சைத்தான் சொல்லுகிற வார்த்தை. நாளை காலையில பிச்சைக்காரன் ஆயிருவே என்ற ஒரு செய்தி மனதிலே வந்தால் உடனே முஸ்லீம்கள் சொல்ல வேண்டும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ சேர்த்து வைடா நீ ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னு சைத்தான் சொல்றான் சேர்த்து வையே நீ நல்லா இருக்கலாம் ஏ குர்ஆன் சொல்லுகிறது ஒரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது சொல்லுவான் என்னது ஜமஅமாலம் ஃபஅத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா ஜமஅமாலம் ஃபஅத்ததா நல்ல காசு சேர்த்து வச்சுட்டு அந்த பேங்க் பேலன்ஸ் திருப்பி பாக்குறாரு இல்ல வீட்டுல நோட்டா கொண்டு வந்து வச்சுட்டு எண்ணி பாக்குறாரு ஜமஅமாலம் ஃபஅத்ததா பொருளாதாரம் இருக்கிற வரை நம்மளை எதுவும் செய்ய முடியாது, நமக்கு நோய் வராது, ஒண்ணு வராது. எதனால பணத்தால் அடிப்பேன்டா சொல்றான்ல, பணத்தால் அடிப்பண்டா, நோயால் இதை தூக்கி எறிந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அல்லாஹ் சொல்றான், கல்லா. அல்லாஹ் சொல்றான், கல்லா, நீ குரோர வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் கண்டெய்னர் இருக்கவனே சாத்திட்டேன். நீ 1.5 குரோர் இருந்த உடனே நான் சாக மாட்டேன்னு நினைச்சுக்கிற, கண்டெய்னர்ல வச்சிருக்கவங்க எல்லாம் காலி ஆயிட்டாங்க. உண்மையிலே இருந்தா கண்டெய்னர் காப்பாத்தி இருக்கணும் இல்லையே? குர்ஆன் கேட்கிறது கேட்கிறது. அப்போ அந்த மனோநிலையை அல்லாஹ் உருவாக்க சொல்லுகிறான். இந்த நிலையில ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எதை பத்தியும் பயப்பட மாட்டான். இந்த நிலையில் தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஏன் அந்த ரசூலுல்லாவினுடைய வழியிலே நடை போடக்கூடிய நமக்கு கடைசியா ஒரு 2-3 கருத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, அது இன்டர் பர்சனல் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர் பர்சனல் ரிலிஜியன் என்னடா தம்பி என்ன சொல்லி வந்த இன்டர் பர்சனல் கொண்டு வரான்னு, இது டீ பெரிய பிரச்சனை. போன தடவை பயன்ல சொன்னது மாதிரி ஒரு ஊர்ல போய் டீ வச்சான்னு எடுத்து குடிக்க போயிட்டேன், முன்னாடி இருந்தவர் எட்டி பாக்குறாரு. மவனே ஊத்தி காமிச்சேன், உனக்கு கொடுத்த டீ தாண்டா எனக்கும் தந்தா அஞ்சாலும் எனக்கு என்னமோ வந்து அதுல வந்து பெருசா எதையோ போட்டு வச்சுட்டான்னு, அதுல இருந்து எனக்கு டீய வைக்காதிய பண்றது, நீங்க வேணா குடிச்சுக்கோங்க, நான் சட்டம் போட்டு சும்மா கூட இருந்துக்கிறேன். அப்ப அந்த இன்டர்பர்சனல் சேர்ந்து வாழுகிற தன்மையை இஸ்லாம் முழுக்க முழுக்க இபாதத்துகளோடு சேர்த்து இருக்கிறது. நம்ம இபாதத்து செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேர்ந்து ஆகணும். முன்னால் உள்ள சில மார்க்கங்களில் அல்லாஹு தஆலா ஆன்மீகம் தனியா வச்சிருந்தான். ஆன்மீகவாதிகள் மலைக்கு போயிருவான், சௌமா என்று சொல்லுவார்கள், அதற்கு தனியா ஒரு குடியில போட்டுக்கிட்டு அங்க போய் உட்காந்துக்குவான். எந்த உலகத்தையும் தேட மாட்டான், கிடைக்கிற அந்த பொருள்களை சாப்பிட்டுக்கிட்டு அல்லான்னு அதுல படுத்துக்கிட்டு அல்லாஹ் 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 என் ரப்பே என்ன வார்த்தையோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் அவனுக்குரிய நேர்வழிகளை காட்டிதான் ஒரு காலத்தில் உள்ள மார்க்கத்தினுடைய நடைமுறை. இன்றைக்கும் சௌமாத்துகள் இருக்கிறது, இன்றைக்கும் அந்த மடங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மடத்தினுடைய தலைவர் மடத்தலைவர்கள் ஆகி போனார்கள். இன்னைக்கு உலகத்தினுடைய மொத்த செல்வமும் அங்கதான் இருக்கு, பாதிக்கு மேல குரோர் அங்கதான் விளையாடுது கரன்சி. அப்ப அல்லாஹ் சொன்னா இஸ்லாமை பொறுத்தவரை பெருமானாருக்கு நான் கொடுத்த மார்க்கம் இருக்கிறது இன்டர்பர்சனல். இன்டர்பர்சனல் என்ன இன்டர்பர்சனல், ஒரு மூணே மூணு உதாரணத்தை சொல்லி இதை நான் முடிச்சுக்கிறேன். நமக்கு அஞ்சு அடிப்படையான கடமைகள் இருக்கிறது. ஒன்னாவது நம்ம ஷஹாதத் சொல்றது, அல்லாவை நான் நம்புறேன்னு சொல்றது, ரசூலை நான் நம்புறேன்னு சொல்றது. இதுதான் இஸ்லாத்திற்குள்ள முதல் என்ட்ரி. நான் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா முதல் என்ட்ரி. ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடி எப்படி வேண்டாலும் இருக்கலாம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன வேண்டாலும் வாழலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்ன முடிச்ச உடனே நீங்க பாண்டுக்கு வந்துருவீங்க, இந்த பாண்டு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. வெறும் ஒருத்தர் வாயில அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா விட்டுருவோமா? அல்லாஹ் சொல்றான் வாங்க சொல்லுமா, எத்தனை
Allahu Akbar.
இன்ஷா அல்லாஹ் பயான் முடிஞ்ச பின்னாடி உதவி செஞ்சுக்கலாம். இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த செய்தியோடு நான் முடிச்சுக்குவேன். அந்த இன்டர் பர்சனல் சமூகத்தோடு சேர்ந்து வாழுகிற ஒரு சொசைட்டி பேஸ்ட் அப்படின்னு சொன்னா அது இஸ்லாம் தான். நான் முஸ்லீமாக வாழுவதற்கு குறிப்பாக சமூகம் தேவை. சமூகம் இல்லாமல் இஸ்லாமியர்களால் வாழவே முடியாது. அதுக்கு எதிலிருந்து உதாரணம் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஈமான் ஒருத்தன் உள்ள வந்துட்டான்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன. ஏன்னா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் இருங்களேன், ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிருவேன், எனக்கு டைவர்ட் ஆகும். கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த். நீங்கள் மூமின்களாக ஆகிவிட்டால் சத்தியத்தினுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுக்கு உலகத்திலே சாட்சி. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லாம் அல்லாஹுவினுடைய சாட்சியாளர்கள் சத்தியத்தினுடைய விஷயத்திலே. நீங்கள் எக்காலமும் சத்தியத்தை தவறக்கூடாது. சத்தியம்னா என்ன? உண்மையின் பக்கம் நிற்பது, என்னைக்குமே உண்மையை பேசுறது. ஈமான் கொண்ட உடனேயே இந்த சொசைட்டி பேஸ்ட் உள்ள வந்துருது. ஒரு முஸ்லீமாக அல்லாஹுவை நம்பியவன் சத்தியத்திற்கு மாறாக இருக்க மாட்டான் சொல்லிட்டு உடனே அல்லாஹ் சொல்றான், வலா யஜ்ரிமன்னகும் ஷனுஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு. ஒரு கூட்டத்தார் மேல் உள்ள உங்களினுடைய கோபம் நீதியை தவற செய்து விட வேண்டாம். மூமின் இஸ்லாத்தினுடைய முதல் கட்ட நடவடிக்கை. ஒரு கூட்டத்துக்கு மேல நமக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கோபம், சத்தியம் தவறி உண்மை தவறி நீங்கள் நடந்து விட வேண்டாம். உண்மை பக்கமே நில்லுங்க. நீங்க என்றைக்கு இருந்தாலும் சத்தியவாதிகள், சத்தியத்தின் பக்கமே நிற்கக்கூடியவர்கள். ரீசெண்டா ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு தேவைக்காண்டி ஒரு ஊருக்கு. அப்ப போன அப்படி தொழுதுட்டு நின்று இருக்கும் போது அந்த ஊர்ல ஒருத்தர் வந்தாரு, பேசிக்கிட்டே இருந்தா வர்றாரு. பேசிக்கிட்டே இருக்கும் போது எந்த ஊர் என்ன பேச்சு வந்துச்சு. பேசிட்டே இருக்கும்போது அவர் திடீர்னு ஒண்ணு சொல்றாரு, இன்னைக்கு நம்மளுக்கு யாருமே ஒண்ணும் சரியில்லைங்க, இது எல்லாரும் சொல்ற பஞ்சாயத்து சொல்லிட்டு சொல்றாரு, நான் மட்டும் நம்ம ஊர்ல ஜமாத்து தலைவரா வந்தேன்னா முதல்ல அஜர்த்தை தாங்க தூக்கு வேண்டாம். நான் காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டேன் அந்த ஆள்கிட்ட, என்னங்க தெரியும் காலேஜ்ல வாத்தியாரா வேண்டி அந்த ஆள் நல்கிறது. ஆனா என்ன காண்டோட இருப்பான் அப்படின்னு பார்த்தேன், இது என்ன அது. நான் வந்தேன் அல்ல, நான் உடனே நினைச்சேன் அல்ல உன்னெல்லாம் வர விட மாட்டான் உடனே விடா, நல்ல எண்ணத்தினுடைய பேஜால இருக்கணும். ஒரு கோபம் உனக்கு பர்சனலா இருக்கலாம், நீதி வடுவாமல் இருக்க வேண்டும் சொல்லிட்டு நீதமாக இருங்கள். ஹூ அக்ரபுலி தக்வா, அதான் ஒரு மூமினுக்கு அடையாளம், தக்வாவுக்கு அடையாளம். இது முதலாவது செய்தியை, நாம் ஈமான் கொண்டால் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், நீதியை நிலைநிறுத்த வேண்டும். முதல் சருத்து. இரண்டாவது கொள்கை, நம்ம தொழுகணும் அப்படின்னு சொன்னா சமூகத்தோடு சேர்ந்து இருக்கணும். இப்ப ஒருத்தர் பாங்க சொன்னாரு, அடுத்து ஒருத்தர் காமத்து சொல்லணும், கூட்டோடு சேர்ந்து எல்லாம் தொழுகணும், நேரத்தை பார்க்கணும் ஆயிடுச்சான்னு. ஒருத்தர் மட்டும் பார்த்தா பத்தாது, அந்த நேரம் சரியா இருக்கா, சவால் ஆயிருச்சா, அசர் தொழலாமா, மகரிப் தொழல், கூட்டு கூட்டு உள்ள வந்த நெல்லு. இப்ப இது வெளியிருந்து பாக்குறதுக்கு ஒரு இபாதத், தொழுக அவ்வளவுதான், வேற என்னங்க, வழியாட்டுக்கு வந்துட்டு போனா தொழுக ஆயிருக்கு. ஆனா அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, இந்த இபாதத் எப்படி சமூக அமைப்போடு சேர்ந்து போகிறது, ஒரு சொசைட்டி பேஸ்ல போய் அல்லாஹ் எப்படி சொருகி வச்சிருக்கான். தொழக்கூடியவர்களையும் நான் தூக்கி நரகத்தில் போடுவேன். வயல் என்ற நடகம் தனியா உண்டு தொழுகிற பாய்ஸ் இருக்கு. என்னடா அல்லாஹ் கொடுமை, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு தொழு வந்தா தூக்கி நரகத்துல போடுவேங்கிற அப்படின்னு கேட்டு அல்லாஹ் உடனே சொல்றான், வயலுள்ளில் முசல்லீம் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில கேர்லெஸ் ஆயிருப்பான், என்ன தொழுகிறேனே தெரியாது, அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி எதையாவது ஒன்ன ஓதிட்டு போயிட்டே இருப்பான், அந்த பயல்களுக்கு பூரா நரகம். சரி, இது தொழுகையோடு சம்பந்தப்பட்டது விட்டுட்டு போயிடலாம். அல்லாஹ் நிப்பாட்டல, திரும்ப சொல்றான், வல்லதீனஹும் யுராவூன், காற்றுக்காக வேண்டிய தொழுவான், ஷோ ஆஃப். சரி, இது அந்த ஆள் சம்பந்தப்பட்டது விட்டுறலாம். திரும்ப அல்லாஹ் சொல்றான், நீ தொழுதாலும் உன்னை பிடிச்சு நான் நரகத்துல போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுல பக்கத்து வீடு சால்னா சமைக்க வச்சுட்டு டப்பிய பார்த்தா உப்பு இல்ல. உடனே சொல்றான், பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வான்னு அந்த அம்மா சொல்லுது.
இந்த புள்ள போன உடனே ஆமா உப்பு உப்பு வாங்கி மூணு மாசமா ஆச்சு, இந்த உப்பு ஒரு பொட்டி நிறைய உட்கார்ந்துருக்கும், ஒரு பொட்டி நிறைய உப்பு உட்கார்ந்துருக்கும், வாங்க சொன்ன உடனே இந்த தாயார் கரெக்டா தொழுதுருவாங்க அப்படின்னு ஒரு பேரு. அல்லாஹ் சொல்றான், இந்த அம்மாவை பிடிச்சி முதல்ல நரகத்துல போடுவேன். சின்ன சின்ன விஷயங்கள் பக்கத்து வீட்டுல இருந்து கேட்பான், குடுத்து வாங்கி நீ சொசைட்டி பேஸ்டா இருக்கணும். ஒரு கடுகு கொஞ்சம் கேட்டாங்க, ஒரு பூண்டு கொஞ்சம் கேட்டாங்க, குடுத்து பழகணும். நீ நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், தகச்சத்துல இருந்து எல்லாமே சொல்லுவேண்ணா, ஒன்ன குடுத்து நரகத்துல போடுறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பூண்டுக்கும் கருவாடுக்கும் கடுகுக்கும் தொழுவைக்கும் ஒரு லிங்கை ஏற்படுத்தியது குரான். இது என்னுடைய வார்த்தை அல்ல, குரான்ல யாரு திறந்தாலும் பாத்துக்கலாம். சொசைட்டி பேஸ் சமூகம் இல்லாமல் உங்கள் தொழுகை இல்லை. மூணாவது நோம்பு, நமக்கு எல்லாம் தெரியும் நோம்பு. நோம்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? புறப்பாக்கணும். புறப்பாக்கணும்னா மூணு பேர் இருக்கணும், நோம்பு விடுறதுக்கு புறைய பார்க்கணும், மூணு பேர் இருக்கணும். சமூகம் சாராமல் நம்மால் வாழவே முடியாது. நோம்பு வைக்கிறது அப்படித்தான், வேற வழி இல்ல, நோம்பு அடக்கணும். குர்ஆன்ல எல்லாம் அடக்கணும். லா தாக்குலு அம்பால கும்பைன கும்பில் பாத்தல். நோம்புனா என்ன நோம்பு? வெறும் காலையில பிரியாணி வச்சுக்கிட்டு நல்லா கெட்டு கெட்டுன்னு கெட்டிட்டு சாயங்காலம் வடையும் ரெண்டு ஒரு கொற்ற கஞ்சி அடிச்சுட்டு அப்படி வந்து நிக்க முடியாம நிக்கிறது, அப்பதான் வடெல்லாம் மேல வரும் இங்க வந்து தொழு வைக்க நிக்கும் போது. அப்புறம் போய் வீட்டுல திரும்ப அதெல்லாம் இறங்கிருச்சுன்னு திரும்ப ஒரு இதுக்கு பேர் இல்ல. அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பேர் இல்ல, வலத்தாக்குலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அடுத்தவர்களுடைய பணத்தை அநியாயமாக தின்பதில் இருந்து நீ நோன்பு நோக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது அதான் நோம்பு, அதான் நோம்பு. கடைசியாக ஜக்காத்து அப்படின்னு ஒரு கடமை, அது நான் மேல சொன்னேன். நல்ல அந்த பொருட்களை நாம் கொடுப்பதை நல்லதாக கொடுக்க வேண்டும், வாங்குபவர்கள் அதன் மூலமாக சந்தோஷப்பட வேண்டும். வாங்குறதுக்கு ஒருத்தன் இருந்தாதான் ஜக்காத்தே கொடுக்க முடியும், வாங்குறதுக்கு ஒருத்தன் இருந்தாதான் ஜக்காத்தே கொடுக்க முடியும். கடைசி காலம் பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் ஜக்காத்தை மூட்டையாக கட்டி கொண்டு மனிதன் அலைவான், வாங்குவதற்கு ஒருத்தன் இருக்க மாட்டான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அப்ப நேத்து கொண்டு வந்திருந்தா வாங்கியிருப்பேன்பா, இன்னைக்கு எனக்கு தேவையில்லை. இவன் ஜக்காத்து செல்லாது, யார்கிட்ட போய் கொடுப்ப? அப்போ அதற்கும் சமூகம் வேண்டும். கடைசியாக ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் சொன்னான், ஹஜ்ஜு ஹஜ்ஜுங்கிறது என்னங்க? நம்ம அழகா இங்க இருந்து கிளம்பி ஒரு குடும்பத்தை கெடுக்கிட்டு இங்க இருந்து பிளைட்டு பிடிச்சி ஹஜ்ஜில போய் அங்க மினால நின்று அரபால நின்று பட்டா அதை பாட்டுப்பட்டு மொழி தெரியாம இடத்த விட்டு அப்படி இப்படி எவ்வளவு பாடுபடுறோம். அல்லாஹ் ரொம்ப சிம்பிளா ஒரு செய்தியை சொல்றான், நீ ஹஜ்ஜுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், அல் ஹஜ்ஜு அஷ்ஷூரும் மாலும், ஹஜ்ஜுங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கடமை. நான் இங்க இருந்து உடுத்திட்டேன் போயிட்டேன் பிளைட்டு பிடிச்சிட்டேன் இறங்கிட்டே வந்துட்டேன், அதுக்கு பேர் இல்ல ஹஜ்ஜு. நல்ல கண்ணம், அதுக்கு பேர் இல்ல ஹஜ்ஜு. وَمَنْ فَرَضَ فِيهِنَّ الْحَجَّ فَلَا رَفَثَ وَلَا فُسُوقَ وَلَا جِدَالَ فِي الْحَجِّ. நீ ஹாஜியாருன்னு உனக்கு சர்டிபிகேட் கிடைக்கணும், நீ போயிட்டு வந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜ மபரூராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா மூணு விஷயத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல ரஃபத், அங்க இருக்கும் போது உன்னுடைய மனைவியாக இருந்தாலும் உறவு என்பது இல்லை, வலா புசூக், வலா புசூக், த பேர்டு வேர்ட், கெட்ட வார்த்தைகள் தினம் தினம் பேசி பேசி பழகிட்டான். சில ஊர்ல சில வார்த்தைகள் இருக்கு, அது கெட்ட வார்த்தையானே தெரியல. ஒரு தடவை துபாயில சொல்லும் போது சொன்னேன், அதனால பட்டணத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான், அப்பாவை பார்த்து மோகன் சொல்றான், மோகனை பார்த்து அப்பன் சொல்றான், ரொம்ப அசிங்கமான ஒரு கேவலமான வார்த்தை. தாயை திட்டுகிற வார்த்தை அது, அத்தாவை பார்த்து பையன் சொல்றான், அந்த வார்த்தையை சொல்லி ஒரு செய்தியை சொல்றான், பையனை பார்த்து திரும்ப அப்பனும் சொல்றான். நான் கேட்டேன், என்னடா குடும்பம் இவ்வளவு அசிங்கமா பேசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இது எங்க ஊர் வழக்கம். மறுவாரமே அந்த குவைத் அந்த துபாயினுடைய பள்ளியில விட்டு டார் டாரா கிழிச்சு போட்டேன். என்ன வழக்கம், என்ன பழக்கம், நீ எது வேண்டாலும் பேசுவ, அல்லா பொறுத்துக்குவானா? பேசுவதை இஸ்லாம் கவனிக்க சொல்லுகிறது, பி மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பல புசு, என்னைக்கு ஹஜ்ஜுக்கென்று நீங்கள் இஹ்ராம் உடுத்தியர்களோ உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வந்து விட்டால் அல்லா சொன்னா எனக்கும் ஹஜ்ஜு தேவையில்லை. கெட்ட வார்த்தை யார்கிட்ட பேசுவோம்? நம்மள நம்மளே பேசிக்குவோமா? யாராவது அதுக்கு ஒரு மூணாவது பார்ட்டி ஒருத்தன் வேணும். கடைசி எல்லாம் சொல்றான், வலா புசு, கெட்ட வார்த்தை பேசுறது மட்டுமல்ல, வலா ஜிதா, சண்டை சச்சரவுகள். நீ இங்கிருந்து இந்தியால இருந்து போகும்போது அங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தன் வந்திருப்பான், அங்க பங்களாதேஷ்லேருந்து வந்து வந்திருப்பான், எல்லாத்தையும் விட தாண்டி அங்க கருப்பேன் அந்த அந்த சைட்லேருந்து நீக்ரோஸ் வந்திருப்பான், அந்த பொம்பளை இங்கிருந்து ஒரு அரை மரத்த அளவுக்கு இருப்பான், ஒரு இடி இடிச்சானா நம்மால் பத்து பேர் சுருண்டு போய் அங்கிட்டு விழுவோம். அந்த அஜரில் அஸ்வதை முத்தம் போடுறது சில பேர் நிற்கும் போதே அந்த அம்மா லேசா என்னமா இப்படி உரசிட்டு போற மாதிரி உரசும், நம்மால் நாலு பேர் சார்ஜ் வாங்கியில என்னடா அல்லாஹ் கல்கி இது, அப்படி ஒரு அஜீபான ஒரு கல்கு இருக்கு. அதை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த ஆளுகளை நீ பேசிட கூடாது, வாய்க்கு பூட்டு போடணும், 91 words வார்த்தையே வெளியே வரக்கூடாது, அமைதி காக்கணும், நீ அழகா அவங்கள்ட்ட பண்பா நடந்துக்கணும், அப்பந்தான்டா ஹஜ்ஜி, அப்பந்தான் ஹஜ்ஜி. இது எந்த அமைப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? பெருமானார் ஒரு சத்தியமான வார்த்தையை சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் லா யுமினு அஹதுக்கும் லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு. நீங்கள் சுவனம் போக வேண்டுமா, அந்த ஆசையில வந்து தொழுகிற, நீ சுவனம் போக வேண்டும் என்று சொன்னால் நீ ஈமான் கொண்டிருக்க வேண்டும், ஈமான் இல்ல சுவனம் இல்ல. லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாப்பு. எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலையும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. வலா துஃமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரியம் கொள்ளுகிறவரை, மச்சான் மாமனாக அண்ணன் தம்பியாக எந்த நாட்டில் இருந்தவராக இருந்தாலும் சரி, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு பாகிஸ்தானி, ஒரு பங்களாதேஷ், ஒரு சவுதி, யாரா இருந்தாலும் சரி, ஹி இஸ் மை பிரதர், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், சே பாலக் அங்க போய் சொல்றான்ல, என்னுடைய சகோதரனே, நீ மொழியால் இனத்தால் நாட்டால் எங்கிருந்தாலும் சரி, யூ ஆர் மை பிரதர், ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரியம் கொள்ளுகிற வரை ஈமானில் பூர்த்தி இல்லை. உடச்சானா நீ உடச்சானா, ஊர் ஊரா சந்தி சந்தியா நிக்கிறானா, என்ன விட்டு போச்சு, மாமே மச்சான் பக்கத்தூடு ஏத்துவிடு தம்பி அண்ணே எல்லாம் அப்படியே. பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்றார், நல்ல நடைமுறையை கவனியுங்கள், நாம் யார் மேலையாவது பிரியமாக இருந்தால் தப்பை கூட விட்டுருவோம். ஒரு தாய், ஒரு தாய் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்ல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கூட்டு வரான், அந்த அம்மா சொல்லுது என் பிள்ளைய அநியாயமா சொல்றான், என் புள்ள நல்ல புள்ள, ஏன் நல்ல புள்ள, பாசம் அன்பு தெரியும், அதுல எதுவும் கண்டுக்கு தெரியாது. அல்லாஹ் சொன்ன அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம், நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், பிரியப்படணும், சந்தோஷம் இருக்கணும். நீ எப்போது பிரியப்படாமல் தனாக்குர் வருகிறதோ, விருப்பு வருகிறதோ, அங்கே ஈமான் இல்லை. எங்கே ஈமான் இல்லையோ அங்கே சுவனம் இல்லை, பெருமானாருடைய சத்திய வார்த்தை. அப்படித்தானே உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம், நேற்று அண்ணன் தம்பியாக இருந்தவர்கள் காணா போயிட்டானே, நடுத்தரில் நிக்க வச்சுட்டானே, பிரியம் இல்லாத எந்த ஒரு செயலுமே நடக்காது என்று பெருமா சொல்லிட்டு சொல்றாங்க, அலா அதுல்லுக்கும் அலா அதுல்லுக்கும் அலா அதுல்லுக்கும் இதா ஃபஅல்துமூ தஹாபப்தும் பைனக்கும் அலா அதுல்லுக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா, அந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடையில பிரியம் வந்துருமே, அப்படி ஒரு செய்தியை நான் சொல்லி தரட்டா. அவங்களை தூண்டுறாங்க முன்னாடி உள்ளவங்களை பெருமானார், உடனே யார் ரசூல் அல்லாஹ் நல்லா சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம், அஃசு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் எப்ப பார்த்தாலும் சந்திக்கும் போதும் பிரியும் போதும் சலாம் சொல்லுங்கள், தானாக அந்த அந்த அன்பை அல்லாஹு தஆலா அவங்களுடைய சலாம் சொல்லாதங்கறானே, ஆள் பார்த்து பார்த்து சலாம் நீ எந்த பார்ட்டிங்கிறான், சலாம் சொல்றதுக்கு யாரா இருந்தாலும் சரி, அவர் எக்ஸோ ஒய்யோ நமக்கு தேவையில்லை, யார் இப்படி நினைக்கிறார்களோ, அதிசை இந்த அதிசை நேரடியாக இதோடு முரண்படுகிறான் என்ற அர்த்தம். இந்த பிரியத்தின் மீதுதான் உங்களுடைய ஈமான் இருக்கிறது, ஈமான் மீதுதான் உங்களுடைய சுவனம் இருக்கிறது என்பது பெருமானாருடைய. ஏ அப்படின்னா சொசைட்டியில வாழணும்னா அப்படி இருந்தாகணும். ஹதீஸ்ல வருது, எந்த ஒருவன் தன்னுடைய உறவை முறித்து விட்டு ஒரு மஜ்லிஸில் இருந்தால் அந்த மஜ்லிஸில் ரஹமத்து இறங்காது. உறவை முறித்தவன் இருக்கிற மஜ்லிஸில் ரஹமத்து இறங்காது. அல்லாஹ் சொல்றான், சம்மாஹு பிஸ்மி, உறவு என்பதற்கு அல்லாஹ் ரஹம் என்று பெயர் வைத்திருக்கிறான். மாமனாக மச்சானாக தம்பியாக தங்கையாக பெரியம்மா சின்னம்மா மாமி நீ ஏற்படுத்தி கொண்ட உறவல்ல. என்ன கேள்வி பண்ற அல்லாஹ் கேக்குறான், என்ன கேள்வி பண்ற, உன்னுடைய மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பி ஏதோ நீ உனக்கு தோதுவானால வெள்ளையா இருக்காரு, ஒசரமா இருக்காரு, இவரு நமக்கு சூப்பரா இருக்காரு ஆள் பாக்குறதுக்கு, இல்ல இந்த அம்மா நல்லா இருக்கு நம்ம மாமியா வச்சுக்குவோம் அப்படின்னு அடிக்க முடியுமா? அந்த மாமி வேற. அல்லாஹ் கேக்குறான், நான் இந்த உறவை ஏற்படுத்தி விட்டு அதற்கு பேர் ரஹம் என்று வைத்தேன். ரஹம் என்ற வார்த்தை இருக்கிறதே என் பேரில் உள்ள வார்த்தை, ரஹ்மானில் உள்ள வார்த்தை, சம்மாஹு பி இஸ்மி. எவன் அதை துண்டாடுகிறானோ நான் அவனை துண்டாடி விடுவேன். நிக்கிறமா இல்லையான? சரி, பிரச்சனை எங்க இருக்கு? ஆழத்துக்கு போய் பார்க்கணும். வெறும் நாம் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன், அல்லாஹ் சொல்லுகிறார் சமூகத்தோடு சேராத இபாதத்துகள் இபாதத்தே அல்ல. சமூகத்தோடு சேர்ந்து வாழணும், வாழ்றது என்ன முதல் இபாதத். அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் எங்க இல்லையோ ஒண்ணுமே இல்ல. கடைசியாக இந்த ஆயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், நல்ல கவனமா கேளு, வாபுதுல்லாஹ் என்னை வணங்குங்கள். அல்லாஹ் சொல்றான் என்னை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷய்யா, எனக்கு நீங்கள் எனக்கு மாறு செய்ய வேண்டாம், எனக்கு சிறுக்கு வைக்க வேண்டாம் சொல்லிட்டு ஒன்னே சொன்னான், வபில் வாலிதைனி இஹ்சானா, இது ரெண்டு மட்டும் நான் செஞ்சா போதுமா? அல்லாஹ்க்கு நான் சிறுக்கே வைக்க மாட்டேன், இது சிறுக்கு அது முறுக்கு, இது சிறுக்கு அது முறுக்கு, நான் பாட்டு நல்லா. அடுத்த வார்த்தை உடனே சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பி மைண்ட் யுவர் பேரண்ட்ஸ், how you are treating your parents, un thaiyodu unudaya nadavadikke enna adha naan paapen. Inda ayathile motta naalu variyile ore ara pangu dhaan allahvinudaya seidhi, allahuvai namba vendum chirukku seiyakoodadhu, rendu variyile mudinchu pinnadi odane peru obel walidaini asana, உன்னை உலகத்துக்கு அழைச்சிட்டு வந்து உலகம் இதுதான் காட்டி கொடுத்து உனக்கு உலகத்துக்கு ஒரு வேயை ஏற்படுத்தி கொடுத்தவர் உன்னுடைய தாய். அந்த தாயோடு உன்னுடைய உறவு என்ன? அந்த தாயை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்த தகப்பன், அந்த தகப்பனோடு உன்னுடைய உறவு என்ன? ஒபிதில் குருப, அது ரெண்டு பேர் மட்டுமா? சொசைட்டி பேஸ்ட், அந்த ரெண்டு பேர் மட்டுமா? அத்தாவும் அம்மாவும் நல்லவன் சொல்லிட்டா அல்லது அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டா போவோமா? ஒபிதில் குருபா, உன் கூட பிறந்த அண்ணன் எங்கே, தங்க எங்கே? குரான் கேட்கிறது, இட் இஸ் நாட் மை வேர்ட், அல்லாஹ் கேட்கிறார். ஒபிதில் குருபா, உன்னுடைய அண்ணன் தங்கை மாமா மாமி ஊரில் விடப்பட்ட அனாதைகள், நீ எப்படி நடந்துக்கிற அன்பாக பண்பாக? ஒபில் மசாக்கி, வீட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய அந்த ஏழைகள் மிஸ்கீன்கள், நீ எப்படி நடந்துக்கிற? செய்தி முடிஞ்சிருச்சா? பக்கத்து பக்கத்தூடு யாரு? எங்க பெரியதான் போவாங்க, மொத்த பிளாட் இதுதான், அவங்க வாங்கி கேட்டீங்க. சொந்தக்காரரான உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நெய்பர்ஸ், யாருமே தெரியல, வெளியூர்ல இருந்து நம்ம போய் ஒரு பிளாட்ல தங்கி இருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரன், அவனோடு நீ எப்படி அன்பான முறையில் நடந்து கொள்ளுகிறாய்? நீ எடுத்து பாருங்க, நாலாவது சூறாவில் 36வது வசனம் திரும்பவும் எல்லாம் பேசுகிறான். இது மட்டும் போதுமா? நீ எங்கெல்லாம் சொசைட்டில வேலை பார்க்கறியோ, ஒரு கம்பெனில வேலை பார்க்கற, ஒரு ஸ்கூல்ல இருக்க, ஒரு ஆபீஸ்ல இருக்க, அங்கே உள்ளவர்களோடு, இப் இஸ் காபிரா முஸ்லிம், அவர் முஸ்லீமா இருந்தாலும் சரி காபிரா இருந்தாலும் சரி, ஹவ் யூ ஆர் டீலிங், ஹவ் யுவர் ரிலேஷன்ஷிப், நீ எப்படி பழகுகிறாய்? அது மட்டுமா? இந்த உறவு எல்லாம் இல்லாம விருந்தாளின்னு ஒரு உறவு இருக்கு, அல்ல எதையுமே விடல, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் எவர்கள் நம்புகிறார்களோ தன் வீடு தேடி வருகிற விருந்தாளிகளை கண்ணியமா நடத்தட்டும், கண்ணியமா நடத்தட்டும். எப்படிப்பட்ட வார்த்தை இதெல்லாம் இல்லைன்னா இஸ்லாமும் இல்லை, பேர் சொல்லிக்கலாம், அப்துல் காதர் அப்படி அப்படி நின்றுட்டோம் உட்கார்ந்துட்டோம்னு, இஸ்லாம் இல்லை, குரான் சொல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகள் அல்ல. சொல்லிட்டு உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய வீட்டிலே சேவகம் செய்யக்கூடியவர்கள், இத்தனை பேரோடும் நீங்கள் அன்பாகவும் பாசமாகவும் நடக்க வேண்டும், குரானுடைய ஆர்டர் சொல்லிட்டு சொல்றான். இவங்க கூட யார் பாசமா நடக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டா, இன்னல்லாஹ் பெருமை பிடிச்சவன், மண்ட கணம், காசு வந்துருச்சு, திறமை வந்துருச்சு, அறிவு, நான் யார் பார்த்துருவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டைகள் கொளுத்தவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வல் ஃபஹூர், அடுத்த வார்த்தை எல்லாம் சொல்றான், எல்லாரையும் கேவலமா நினைக்கிறது, ஒண்ணு தன்னை பெருசா நினைக்கிறது, முக்தால்னா ஐ எம் எ கிரேட், ரெண்டாவது ஹி இஸ் நத்திங், பேசுறான்ல சில பேர், யாரான்னு தூக்கி எறிஞ்சிருவோம்டா. ஃபஹூர், அந்த மனிதர்களுடைய குணத்தை சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காட்டி மலக்குக்கு பிடிக்காது, மலக்குக்கு பிடிக்காட்டி உலகத்துக்கு பிடிக்காது, உலகத்துக்கு பிடிக்காட்டி இங்க இருக்க ஜீவராசி மனிதன் கிணிதன் எல்லாத்துக்குமே மலக்கு சொல்லுவார், இவனை அல்லாஹ் வெறுக்கிறார், நீங்களும் வெறுங்கள். அவர் மல்டி பில்லியனரா இருக்கலாம், அவர் பெரிய விஐபியா இருக்கலாம், ரெட் கார்பெட்டா இருக்கலாம், எந்த பயலா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் மரியாதை இல்லை. அல்லாஹ் இந்த விஷயத்திலே, இந்த உறவுகளுடைய விஷயத்திலே, மற்றவர்களுடைய விஷயத்திலே அன்போடும் பாசத்தோடும் நல்ல வார்த்தைகள் மனுஷன் பேசுவானா? ஒரு பையன் வர்றான், பரீட்சை எழுத போற, பரீட்சை எத்தனாவது ஒன்பதாம் பரீட்சை எடுத்து நீ என்ன கிழிச்சு போற, பச்சையவனே ரோட்ல நிக்கிறான், நீ எல்லாம் ஒன்பதாவதுல பயிலா போவ, பத்தாவதுல பயிலா போன, அடுத்த தடவை அந்த பையன் எக்ஸாம் போகும்போது இந்த ஆளை பார்ப்பான், பார்த்துட்டு இவன் எல்லாம் மனுஷனா, இவன் போய் கேட்டா இல்லாதது ஒருத்தர் சும்மா கேக்குறாரு, நூத்துக்கு நூறு வருவேன், உன்னை பார்த்தாலே தெரியுத நல்ல. அடுத்த தடவை தேடி வருவான், எப்ப இவட்ட போய் சொல்லிட்டு போவான், போன தடவை ஆர்வம், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நம்முடைய நடைமுறைக்கும் நவீனுடைய நடைமுறைக்கும் நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். இந்த செய்திகள் நம் உள்ளே வர வேண்டும். இந்த பாசம் யார் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் நம்முடைய வழியிலே தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள் சரியாக இருக்கிறவரை யாருடைய எந்த கண்ணும் எந்த செயலும் எந்த மக்கரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. அது அவர்களோடு உள்ளது. அவர்களுடைய எவன் எவன் குழியை வெட்டுகிறானோ அவனுக்கு வெட்டுகிற குழி வேற அவனுக்கு இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. நம்ம கரெக்டா இருந்தா போதும். நம்முடைய அல்லாஹ்வுடைய பாதையிலே மிகச்சரியாக இருக்கிற நிலையை இறைவன் இந்த நல்ல நாளையில் பெருமானாரை பேசுகிற இந்த தினங்களில் அல்லாஹ் கேட்கிற எல்லா பயான்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தந்து உதவ வேண்டும். அதோடு சேர்த்து கடைசியாக இப்படி எல்லாம் உங்கள்கிட்ட பேச வச்ச என்னுடைய தந்தை, இந்த எந்த நேரத்திலையும் அது மறக்க முடியாது, எங்க போனாலும் அவர்களுக்காக வேண்டி இருப்பார். ஏன்னா இது சொத்து, எனக்கு தரப்பட்ட சொத்து, வாக்குறுதி வாங்கி இங்கே மையத்து தொழுகையில் என்று சொல்லும் போது சொன்னேன், கரத்தை பிடித்து புத்தகங்கள் இருக்கிறது, அறிவை உனக்கு வாரிசாக ஆக்கியிருக்கிறேன், நான் செய்ததை போன்று நீ செய்ய வேண்டும். செய்ய முடியாது. அவங்க அல்லாஹ் தந்த பெரிய நேமத்துல இவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டு போனாங்க. இன்றைக்கு நம்முடைய ஊர்களுடைய நிலைமைக்கு என்னுடைய தந்தையினுடைய பல்வேறு விதமான காரணங்கள், யார் என்ன வேண்டாலும் பேசலாம், நோமைன். அப்ப அல்லாஹ் அவர்கள் மூலமாக எனக்கு தந்த இந்த சிற்றறிவு, அல்லாஹ் இப்படி ஒரு வாய்ப்பாக பேச வைத்தான், சொல்ல வைத்தான், புரிந்து கொள்ளுகிற அந்த ஒரு வாய்ப்பை தந்தான். அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய அந்த தந்தையினுடைய கபரை சுவனத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கி, அவர்கள் எதுவும் தெரியாமல் பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து சுவனத்திலே பெருமானாரோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் குறிப்பாக நம் ஊரிலே வாழுகிற நம் மக்கள் அனைவரோடும் என்னுடைய தந்தையோடு சேர்ந்து சுவனத்திலே போவதற்கு நம் அனைவருக்கும் வாய்ப்பை தர வேண்டும். அல்லாஹ் தருவானாக என்று இந்த நேரத்தில் கேட்டு முடிக்கிறேன். என்னை அழைத்து பேச வைத்த ஜமாத்திற்கும் மற்ற சமூக அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய மனதார்ந்த நன்றி.